கிறிஸ்து இயேசுக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் நடைமுறை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுதேவனுடைய கிருபையினால மீண்டுமாக இந்த நேரத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டு அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக நன்றிகளையும் சோத்திரங்களையும் நம்முடைய இரட்சகர் மூலமாக நாம் அனைவரும் தாழ்மையோடு கூட நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். அன்பான சகோதர சகோதரிகளே, என்னுடைய தனிப்பட்ட அன்பின் வார்த்தைகளை கூட உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ தேவனை கிருபையினால மீண்டுமாக இந்த இடத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனத்துக்கு என்று தேவனுடைய வசனங்களை நாம் அங்கே தியானிக்க இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடமானது, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையினால அவருடைய அனுகிரகத்தினால நாம் இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். சோ கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய கடைசி நாட்கள்ல ஒரு மிக முக்கியமான வார்த்தை தம்முடைய சீஷர்கள் மத்தியில அவர் சொன்னார். என்னன்னா, இந்த நைட் நீங்கள் என்னிமித்தம் என்ன ஆக போறீங்கன்னா இடரல் அடைய போயிடுங்க. சாகினால நீங்க என்ன பண்ணுங்க, சோதனைக்கு உட்படாத படிக்க என்ன பண்ணுங்க. சோ இதோட விஷயம் என்ன, இதோட ஆழம் என்ன? இயேசு கிறிஸ்து அங்க நமக்கு என்ன ஒரு போதனை அங்க நமக்கு கொடுக்க, அங்க என்ன ஒரு போதனை அங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு அங்க கொடுக்க விரும்பிட்டா? சோ அந்த விஷயத்தை நாம இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். சோ நாம ஏற்கனவே பார்த்து பார்க்கிறபடி இந்த ஒரு பாடமானது எந்த ஒரு அடிப்படையாக கொண்டது என்று பார்க்கும் பொழுது ஏசியா புஸ்தகம் 53 அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டது இல்லைங்களா. சோ தேவனுடைய கிருபையினால கடந்த வாரங்களாக ஏசியா புஸ்தகம் 53 அதிகாரத்தை பற்றியான ஆராய்ச்சி மற்றும் அந்த அந்த வசனங்களில் உள்ள பாடங்கள் இல்லைங்களா, ஒரு 5 தலைப்புகள் கொண்ட பாடங்களை நாம கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்றைய நாள் கடைசி தலைப்பு பார்க்க போகிறோம். சோ இன்றைய நாளோட ஏசியா புஸ்தகம் 53 அதிகாரத்துடைய அந்த முடிவு நாம அங்க பார்க்க போகிறோம் இல்லைங்களா. சோ ஒருவேளை வாய்ப்பு இருந்துச்சுன்னா, தேவன் சித்தம் இருந்துச்சுன்னா, அடுத்த வாரத்துல ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட 5 பக்கங்கள் அல்லது 6 பக்கங்கள் கொண்ட ஒரு சின்ன புக் இல்லைங்களா உங்களுக்கு நான் கையில அடுத்த வாரம் கொடுப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியா 53 அதிகாரத்தை பற்றி நம்ம கேட்ட விஷயங்கள்லாம் அந்த விஷயங்களை தொகுத்து உங்கள் மத்தியில அடுத்த வாரம் அங்க கொடுப்பதற்கு பிரயாசம் பண்றோம். சோ அதை நீங்க வாங்கி கொண்டு அதை நீங்க படிச்சு அதுக்கப்புறம் தியானிக்கும் போது அது மிகப்பெரிய பிரயோஜனமாக அங்க இருக்கும் என்பாங்க சகோதர சகோதரி. சாகினால சோ தேவனுக்கு கிருபையினால இந்த நாளுக்குரிய பாடத்தை நாம கடந்து போறோம் இல்லைங்களா. சோ இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்துடைய தலைப்பு அந்த நான் ஏற்கனவே பேப்பர்ல கொடுத்திருந்தேன் இல்லைங்களா. சோ 5வது தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, உயர்த்தப்பட்டவர் அல்லது மேன்மைப்படுத்தப்பட்டவர் அல்லது உன்னதத்திற்கு உயர்த்தப்பட்டவர் என்று நாம் அங்க சொல்லலாம். The exalted one. சோ இந்த இந்த வார்த்தையின் அடிப்படையில, இந்த தலைப்பின் அடிப்படையில நாம இந்த நாள்ல ஒரு மிக முக்கியமான லெசன் பாடத்தை நாம கற்றுக்கொள்ள போகிறோம் இல்லைங்களா. சாகினால் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி 3 வசனங்கள் தான் இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு ஆதாரமாக இருக்கு. தேசிய புஸ்தகத்துல 53 அதிகாரம் கடைசி 3 வசனங்கள், 10, 11 மற்றும் 12 வசனங்கள். சோ இந்த 3 வசனங்கள் இன்றைய நாளுக்குரிய ஆதார வசனமாக அவங்க இருக்கிறதுனால இப்ப நம்ம அந்த 3 வசனங்களை வாசிக்கலாம். ஆமா, சோ இந்த 3 வசனங்கள் தான் இன்னைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட அன்பான சகோதர சகோதரிகள். சார், இந்த வசனம் பாத்தீங்கன்னா, இந்த 3 வசனங்கள்ல 2 சப்ஜெக்ட் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா, வசனம் என்ன சொல்லுதுன்னா, தம்மை பற்றும் அறிவினார் இல்லைங்களா. தம்மை பற்றும் அறிவினால் அன்னையர் என்ன பண்ணுவாராமா, நீதிமான் ஆக்குவார், அன்னைகரை நீதிமான்கள் ஆக்குவார். சோ இந்த தம்மை பற்றும் அறிவு, சோ அதுக்கு ஒரு தண்ணி சப்ஜெக்ட் இருக்கு. ஆனா நம்ம அது இன்னைக்கு பாக்க போறது இல்ல, அதுக்கு இன்னும் தேவன் சித்தமா இருந்துச்சுன்னா வரிய நாட்கள அதை பார்க்கலாம். இது ஒரு லெசன். இன்னொரு பாடம் பாத்தீங்கன்னா அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். இது கூட ஒரு பாடம் இருக்கு. இது நம்ம வரி நாட்கள் தேவஸ்தமால் விரிவா பார்க்கலாம். அடுத்து இன்னொரு மூன்றாவது பாடம் கூட ஒன்று இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு என்ன பண்றாராமா திருப்தி ஆகிறான். அது கூட பாத்தீங்கன்னா அது கூட ஒரு பாடம் கூட அங்க. சோ இந்த மூன்று தலைப்புகள் பாடங்கள் இருந்தாலும் அந்த பாடம் நம்ம பார்க்க போறது இல்ல. மாறாக இன்றைய நாளுக்குரிய பாட தலைப்பு என்னன்னா உயர்த்தப்பட்டவர். அதான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா எடுக்க போறோம் இல்லைங்களா. இயேசு உயர்த்தப்பட்டார் இல்லையா அம்மாவான் இல்லைங்க. கண்டிப்பா இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார் இல்லைங்களா. ஆனா ஏன் உயர்த்தப்பட்டார், எதற்காக உயர்த்தப்படணும், அப்படி என்னதான் செஞ்சா அவரு, இதுதான் நமக்கு என்ன பண்ண போறோம்னா படிக்க போயிடும். படிச்சதுக்கு அப்புறம் அதே பாடம் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமா அங்கே நாம் கூட உயர்த்தப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு கூட கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு தரக்கூடிய போதனை என்ன, பாடம் என்ன, அதான் நம்ம இன்னைக்கு இந்த கடைசி நேரத்துல பார்த்து முடிக்கலாம் என்பன சகோதர சகோதர சாகினால. இந்த மூன்று வசனங்களுடைய விளக்கங்களை முதலாவது நாம தெரிந்து கொள்வோம். வாசிக்கலாம் பத்தாம் வசனம். பாருங்க, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன அப்படி பார்க்கும் போது ஒரு ஆச்சரியமான அர்த்தம் அங்க வருது. மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னா சரியா அங்க பண்ணல, உண்மையிலே மொழிபெயர்ப்பு சரியா பண்ணல. என்ன மொழிபெயர்ப்பு தவறு பண்ணிட்டாங்கன்னா கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. சோ சித்தம் என்ற வார்த்தையுடைய மீனிங் அங்க வருது இல்ல, மாறாக வேறொரு அர்த்தம் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியமாகி, என்னவாமா பிரியம். சோ பிரியத்துக்கும் சித்தத்துக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. சோ சித்தம் கொஞ்சம் மீனிங் வேற, பட் பிரியம் வேற. ஆனா என்ன வார்த்தை வந்திருக்குன்னா பிரியமாயிருக்கு. சோ பிதாவாகிய தேவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருச்சு, சந்தோஷமாயிருக்கு, பிரியமாயிருச்சு. எதை பார்த்தாமா குமாரனை போட்டு காலால மிதிக்கிறதுக்கு இவருக்கு எப்படி ஆயிடுச்சாமா, இவருக்கு பிரியமாயிருச்சு. பாருங்க நீங்க நாமளே பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி காலால போட்டு மிதி வாங்கி அடி வாங்குறது நம்ம யாருக்காவது பிரியமா இருக்கா, பிரியப்படுறீங்களா? இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி காரி துப்பி இல்லைங்களா, எச்சி துப்பி வாங்கி அடி வாங்கி இல்லைங்களா, கோல்ல ஓங்கி அடிச்சு சாட்டை வாழ் அடிக்கிற விஷயம் நம்ம பார்த்து ரசிப்போமா இல்ல பிரியப்படுவோமா? பிரியப்பட மாட்டோம் இல்லைங்களா. ஆனா தேவன் அவருக்கு என்ன ஆயிடுச்சாமா, அது பிரியமாயிடுச்சு. இந்த மாதிரி கத்தரை போட்டு நொறுக்கிறது யார் பிரியமாயிடுச்சுன்னா தியானிக்கிறார்ங்களையும் அவர் தியானிக்கிறார். சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா வசனங்கள் படிக்கிறாரு, தேவாலயத்துக்கு போவா, அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, வசனங்கள் வாசிப்பாங்க, அதுல அப்படியெல்லாம் கேட்கிறாரு. பட் கேட்டிருந்தாலும் ஆழமான அர்த்தங்கள் எப்பதான் அவருக்கு தியானிக்க எப்பதான் வெளிப்படுதுன்னா அந்த 40 நாள் நல்லா தியானிக்கும் போது அவருக்கு அங்க வெளிப்படுது. அப்போ இயேசு கிறிஸ்து படிக்கும் போது அவருக்கு உண்மையிலே எப்படி இருந்திருக்கும்னா என்ன தேவன் நான் இந்த மாதிரி நொறுக்கப்படுறதும் இந்த மாதிரி பாடுபடுறதும் உங்களுக்கு பிரியமா அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அவர் என்ன பண்ணார் பாருங்க. ஓகே தேவன் இதான் உங்க பிரியம்னா நான் என்ன பண்றேன், சரி நான் செய்ய வரேன் சொல்லி சொல்றாரு பாருங்க. எங்கன்னா எஸ் சங்கீதங்களின் புஸ்தகம் 40 சங்கீதம் 8 வசனம். பாருங்க அப்ப கர்த்தருடைய அந்த மனநிலை பாத்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தேவனே உமக்கு பிரியமானதை நான் செய்ய வருகிறேன் சொல்லி அது விருப்பம் மன விருப்பம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்துருச்சு. இந்த மன விருப்பம் பாத்தீங்கன்னா நிச்சயமா நமக்கு கூட ஒரு பாடமா இருக்கும். எல்லா விஷயத்திலயுமே தேவன் நமக்கு ஒரு பிரியம் வச்சிருப்பார் இல்லைங்களா. ஆனா நாம் கூட நமக்கு தனியா பிரியம் வச்சிருப்போம். நாம் என்ன பிரிய வச்சிருப்போம்னா இப்படி இப்படி நடந்தா நல்லா இருக்கு நாம் பிரிய வைப்போம். ஆனா தேவன் என்ன பண்ணுவாருன்னா இப்படி அப்படி வச்சா அது நல்லா இருக்கும் தேவன் நினைப்பார். ஆனா இந்த மாதிரி நேரத்துல தான் பாத்தீங்கன்னா நான் நமக்கு பிரியமானதை செய்ய விரும்புறோமா அல்லது பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறோமா அங்க ஒரு அங்க ஒரு லெசன் பாத்தீங்கன்னா அங்க நம்ம கற்றுக்கொள்வோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானதை செய்ய முன் வந்தார். அப்ப கண்டிப்பா இந்த முடிவு இயேசு கிறிஸ்து எப்ப எடுத்திருப்பார்னா அந்த கிபி 29 இல்லைங்களா. கிபி 29 அவருக்கு எத்தனை வயசு ஆகும் போது 30 ஆகும் போது அப்பதான் பாத்தீங்கன்னா அவர் இந்த முடிவு எடுக்கிறார், தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய வருகிறேன்னு சொல்லி எங்க எடுத்தாருங்க, எந்த பாயிண்ட்ல எடுத்தாரு பாக்குறோம். இல்லைங்களா? யோர்தான் நதியில அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஞானஸ்தானம் எடுக்கும் போது பாருங்க, அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஏதாவது வாயை திறந்து பேசினாராங்க, பேசுன மாதிரி வசனங்கள் இல்ல. ஆனா கண்டிப்பா அவர் இந்த தண்ணியில் நிக்கும் போது மைண்ட்ல கண்டிப்பா ஒரு விஷயம் புரிஞ்சிருப்பார், மைண்ட்ல ஒரு விஷயம் நல்லா நினைச்சிருப்பார். என்னன்னா வசன மாசிக்கலாம், எப்ரேயர் புஸ்தகம் 10 வசனம் 7. பாரு, அப்போ கண்டிப்பா இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து அங்க நினைச்சிருப்பாரு. சோ பாருங்க, 40 அவர் ஸ்டடி பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிட்டாரு, கர்த்தர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிரியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். தேவனே, நீங்க என் மேல என்ன பிரியம் வச்சிருந்தாலும் நான் செய்ய ரெடி இல்லைங்களா. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு விஷயம் தெரியாது, என்னன்னு தெரியுமா, அது என்ன பிரியம்னு அவருக்கே தெரியாது. அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது தேவனுக்கு என்ன பிரியம் வச்சிருக்கா சொல்லி அவருக்கு தெரியாது. ஆனா என்ன பண்ணிட்டார், இவரு உடன்படிக்கை பண்ணியாச்சு. ஆனா அது என்னதான் பிரியம் சொல்லி எப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டாருனா, எங்க போறாருங்க, ஒன்னாந்திரத்துக்கு போய் 40 என்ன பண்றாரு, எல்லாம் தியானிக்கார். தியானிக்கும் போதுதான் உமக்கு பிரியமானது என்னன்னு பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து படிக்கிறார். இயேசு 53:10 படிக்கும் போது அது என்ன பிரியாமா, நான் இந்த மாதிரி என்ன பண்ணும், பாடுகள் பட்டு நொறுக்கப்பட்டு மிதிப்பட்டு சாகணும், இதுதான் யார் பிரியமாமா. அப்ப நினைச்சு பாருங்க படிக்கும் போது தெரியுது உங்களுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், தாராளமா நான் செய்ய சொல்லி இயேசு கிறிஸ்து செய்ய முற்பட்டார். இதுதான் பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் பிரியமாயிட்டார். ஏன் பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அடி வாங்கி பாடுகள் படுத்தி இதுல ஏன் தேவன் பிரியப்படுறா, ஏன் பிரியப்படுறாரு பாத்தீங்கன்னா, இது என்ன விஷயம் அன்பான சகோதர சகோதரர்களே, கர்த்தரை போட்டு நொறுக்கிறதுல பிதாவாகிய தேவனுக்கு பிரியம் கிடையாது. மாறாக எந்த விஷயத்த பிரியம்னா, அவர் அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் அனுமதிக்கும் போது அந்த மாதிரி நேரத்துல கூட கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் என்ன காமிக்கணுமாமா, கீழ்ப்படிதல் காமிக்கும். அவர் பண்ண உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிகள் காமிக்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த கீழ்ப்படிகள் காமிக்கும் போது அந்த காமிக்கிறதுக்காக இந்த விஷயமானது தேவனுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா பிரியம் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் அனுமதிச்சுன்னா நீங்க கீழ்ப்படிகள் காமிப்பீங்க. அதனால என்ன பண்றேன், இந்த அம்மா உங்களை நொறுக்குறதுல எனக்கு எப்படி இருக்கு, எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க பிதாவாகிய தேவன் அந்த மாதிரி சூழ்நிலைகளை அனுமதிச்சார். அன்பான சகோதர சகோதரிகளை சீப்பாடுத்து வாசிங்க, கண்டிப்பா பண்ணுங்க பாரு. இது அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலி சொல்லும் போது இது குறிக்கிறது கர்த்தர் இயேசு கிறிஸ்து 3 வாழ்க்கையில தன் ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்த விஷயம் இல்லையா. கடைசியில் கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த மாதிரி தன் ஜீவனை பலியாக ஒப்பு கொடுக்கும் போது இல்லைங்களா, அந்த போதுல என்ன தெரியுமா, இந்த மாதிரி கொடுத்தார்னா என்ன நடக்கும்னு சொல்லிதான் அடுத்து பாத்தீங்கன்னா மற்ற வார்த்தைகள் வருது வாசிக்கலாம். முதல் விஷயம், அவர் தமது சந்ததியை கண்டு, இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, இது ரெண்டாவது விஷயம், நீடித்த நாளாயிருப்பார். நீங்க வசனம் பாத்தீங்கன்னா கம்மா அருமையா போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவர் சந்ததியை கண்டு, அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நீடித்த நாளாயிருப்பார், ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாக்கியம். இதெல்லாம் நடக்கணும்னா அவர் என்ன பண்ணுமாமா, குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடு. அப்படி கொடுக்கும் போது இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும், முதல் விஷயம் அவர் தமது சந்ததியை கண்டு, என்ன தெரியுமா கண்டு, என்ன பாருங்க என்ன விஷயம் பேசிட்டார்னா, தன்னுடைய பிள்ளைகளை பார்ப்பாராம், தன்னுடைய குழந்தைகளை பார்ப்பாராம். அப்ப இயேசு கிறிஸ்து குழந்தைகளை, இயேசு கிறிஸ்து குழந்தைகள் இருக்கிறாங்களா, இயேசு கிறிஸ்து குழந்தைகள் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்களா இல்லைங்களா, இருக்கிறாங்க இல்லைங்களா. யார் அவங்க, நம்மளா, நம்ம கிடையவே நம்மள கிடையாது, நம்ம தேவனி பிள்ளைங்க இல்லைங்க. சோ யாருன்னா உலகத்தின் ஜனங்கள். ஆனா இந்த வசனத்தை வச்சுட்டு நீங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப ராங்கா புரிஞ்சுக்கிட்டு ஒரு படத்தை எடுத்தாங்க. என்ன படம், ஆமா டாவின்சி கோட்ஸ்ல ரொம்ப ராங்கான மோட்டி. இந்த வசனத்தை வச்சு என்ன பண்ணாங்கன்னா ஒரு தப்பான படத்தை எடுத்துட்டாங்க. ஆனா அவங்க சத்தியம் தெரியாது. ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துக்கு பிள்ளைகள் வர போறாங்க ராஜ்யத்துல. எல்லா ஜனங்கள் இயேசு கிறிஸ்துக்கு அப்பா, இயேசு கிறிஸ்துக்கு பிள்ளைகளாக போறாங்க. ஆகையினால இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேராமா, நித்திய பிதா இல்லைங்களா. இப்படிதான் அன்பான சகோதர சகோதரர்களை கண்டுபிடிக்கிறோம், அவர் தமது சந்ததியை. அப்படின்னு பாருங்க,
ஒரு அப்பா இருக்காருன்னா தன் மகன் வந்து துன்மார்க்கத்தில் இருக்கான்னு வச்சுக்கோம். இப்ப அந்த மகன் நல்லவனா மாறும் போது அந்த அப்பா தன் மகனை பார்க்கும் போது அந்த அப்பாவுடைய மனசு எப்படி இருக்கும் உண்மையிலே? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா இல்லைங்களா? அதே போலதான் இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் பட்ட பிரயாசங்கள் அடி எல்லாம் யாருக்காக ஆனார்னா வரப்போகிற ஜனங்களுக்கா இல்லைங்களா? அந்த ஜனங்களுக்கா அவ்வளவு கஷ்டப்பட்டு பின்னாடி அந்த ஜனங்கள் ஒரு ராஜ்யத்துல அருமையான நிலைமையில் இருக்கும் போது கத்திரா இயேசு கிறிஸ்து பார்த்து என்ன ஆவாருங்க உண்மையிலே? அவருக்கு எப்படி இருக்கும் மனசு? ரொம்ப திருப்தியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இவங்களுக்கா இவங்களுக்கா கஷ்டப்பட்டேன், அடி வாங்கினேன், ஆனா எல்லா பட்டதின் பிரயாசம் பலன் பாத்தீங்கன்னா அந்த சனங்கள் ராஜ்யத்துல வந்து பரிபூர்ணமாயி தேவனை பற்றி அறிகிற அறிவினால் நிறைந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது கத்தருக்கு எப்படி இருக்குமாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா அவர் நீடித்த நாளாக இருப்பார். எப்படி நீடித்த நாளாக இருப்பார்னா இந்த மாதிரி ஜீவன் கொடுக்கும்போது. ஜீவன் கொடுத்தாருனா நீடித்த நாளா இருப்பார். என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா சிம்பிள், நீங்களே புரிஞ்சுக்கலாம். என்ன விஷயம் பத்தி பேசுது வசனம் இல்லீங்களா? அழியாம இயேசு கிறிஸ்து அவர் மரிச்சிட்டார். ஆனா மரிச்சாலும் ராஜ்யத்துல வரப்போகிற ஜனங்களை இவர் பார்க்கணும்னா இவர் எப்படி இருக்கணும்? உயிரோடு இருக்கணும். ஆனா உயிரோடு இப்ப இல்ல, இறந்து போயிட்டார். ஆனா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாராம்? அவரை என்ன பண்ணார்? மகா வல்லமையினால அவருக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி உன்னதத்துக்கு மேல உட்கார வச்சு அந்த அழியாம என்ற சுபாவத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்தது நிமித்தமா அவர் நித்திய நித்தியமா வாழக்கூடிய நிலைமைக்கு இயேசு கிறிஸ்து அங்க உயர்த்தப்பட்டார். இந்த விஷயம் அவருக்கு கிடைக்கணும்னா அவர் இவ்வாறாக என்ன பண்ணுமா? குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு தேவனுடைய அந்த பிரியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் போது இவ்வாறாக நடக்கும். மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு சித்தமானது செங்க கூட பாத்தீங்கன்னா சித்தம் வரக்கூடாது. என்ன வார்த்தை வரணும்? பிரியமானது அவர் கையினாலே வாய்க்கும். அருமையான வசனம் பாருங்க. ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய சித்தம் பாக்குறோம், விருப்பம் பிரியம் பாக்குறோம். ஆனா முடியும் போது கர்த்தருக்கு பிரியமானது அவர் கையினால் வாய்க்கும் சொல்லும் போது நிச்சயமா கர்த்தர் என்ன பிரியமிச்சிட்டார்னா இவ்வாறாக பாடுபட்டு அடி வாங்கி இல்லைன்னா கடைசியில எல்லா ஜனங்களுக்காக மரிக்கணும். இந்த விஷயம் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து 40 நாள் தெரிந்து கொண்ட விஷயம். இந்த பிரியமானது கர்த்தருடைய கையினால வாய்த்தது 3 வருஷ வாழ்க்கையில. சிதாம்பரம் சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம கண்டுபிடிக்கிற 10 வசனத்துடைய அர்த்தமாக அங்க இருக்குது. இப்ப நீங்க 11 வசனத்துக்கு போயிடலாம். பாருங்க, இந்த வசனம் மிக முக்கியமான வசனம். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இது என்ன வசனம்? இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இந்த வசனத்தை நம்ம 3 பாகங்களா பிரிக்கலாம். முதல் பாகம் பாத்தீங்கன்னா அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். ரொம்ப பெரிய வரி இல்லைங்களா? இந்த வரி ரொம்ப நீளமான வரியா இருக்கு. பாக்கலாம் இது என்ன அர்த்தம் சொல்லிட்டு. அவர் எவர்? கர்த்தராகிய இயேசு தமது ஆத்ம வருத்தம் அப்படின்னா என்ன? ஆத்மான் என்னங்க? அப்படி ஏசு கிறிஸ்துக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒரு ஆத்மா இருந்துச்சா? அப்படியா? ஏசு கிறிஸ்துக்குள்ள ஒரு வஸ்து இருந்துச்சு, அதான் அந்த ஆத்மா பத்தி பேசுதா இல்ல இல்லைங்களா? அதை பத்தி பேசு. நமக்கு தெரியும் ஆத்மா என்னங்க. ஆத்மா என்னங்க வரண்டிங்களா எல்லாரும்? ஆத்மானா மனுஷன் ஜீவாத்மா சொல்லும் போது பாடி பிளஸ் சரீரம் பிளஸ் ஜீவ சுவாசம் இது ரெண்டும் சேரும் போதுதான் ஆத்மா. எறும்பு ஆத்மாவா இல்லைங்களா? எறும்புக்கு பாடி இருக்கா இல்லைங்களா? சரீரம். அதே போல ஜீவசுவாசம் இருக்கா இல்லைங்களா? இருக்கு. சரி, அது கூட ஆத்மா. ஆனா அதான் பாத்தி நம்ம பிரசங்கில வாசிக்கிறோம், எல்லா மிருகங்கள் மனுஷன் முதற்கொண்டு சரீரம் வெவ்வேறு தான், ஆனா ஜீவசுவாசம் எல்லாம் எப்படி ஆமா? டிவி ஃபேன் எல்லாம் வேற வேற தான், ஆனா கரண்ட் எல்லாமே சதய விஷயம் தான். எல்லா சிருஷ்டிகளை பூமியில படைக்கும் போது பல பாடி நிறைய விதமான சரீரங்கள் உண்டாக்குனா அதுல மிருகங்கள் இருக்கு மனுஷங்க இருக்கிறாங்க, ஆனா எல்லாமே சுவாசம் பாத்தீங்கன்னா தேவனுடைய ஜீவ சுவாசம். இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து தமது ஆத்ம வருத்தம் சொல்லும் போது 3 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்து அவர் பட்ட பிரயாசங்கள் வருத்தங்கள் அவர் பட்ட அனுபவங்கள் தான் குறிக்குது அந்த விஷயம். இந்த வருத்தத்தின் பலனாம் அப்படின்னு என்ன சொல்லலாம்? இந்த மாதிரி பிரயாசப்பட்டது நிமித்தமா வந்த பலன், அந்த பலனை பார்த்து இவர் என்ன ஆகலாமா? திருப்தி ஆகிறார். அப்ப நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து பட்ட வருத்தங்கள், பிரயாசங்கள், அடிகள், பாடுகளுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைச்சு. அது என்ன பலன், என்ன பலன் கிடைச்சு, அது என்ன பலன் கிடைக்க போகுது சரிங்களா? அந்த பலனை பார்த்து இவர் திருப்தியாரா, ஓ பரவாயில்ல, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது வீணாகல அப்படி சொல்லிட்டு அந்த பலனை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி ஆவார். எப்பனா ராஜ்யத்தில் சரிங்களா, இவர் இந்த அம்மை அடி வாங்கினது மறிச்சது எல்லாமே யாருக்காக, சனங்களுக்காக. அப்ப அந்த பலன் என்ன சொல்லும் போது, சனங்கள் உயிர் தெழுந்து வந்து நிக்கிறாங்க, நின்று சத்தியத்தை கேட்கிறாங்க, இதுதான் பலன். சோ பின்னாடி வரப்போகிற அந்த பலனை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாராமா, திருப்தியாவார். என்ன ரொம்ப மகிழ்ச்சியாவார், சந்தோஷம் அடைவார். இந்த விஷயத்தான் அப்ப சொன்ன பவுல் புரிஞ்சுக்கிட்டு அவர் எழுதுறாரு பாருங்க. எங்கன்னா எபிரேயர் புஸ்தகம் 12:2. அவர் தமக்கு முன் அப்படின்னு சொல்லும் போது 3.5 வருஷத்துல இருக்கும் போது முன் அப்படின்னு என்ன சொல்லுங்க, அப்போ 3.5 வருஷம் இருந்தால் முன் சொல்லும் போது ராஜ்யம், ராஜ்யத்தில் இருந்த எல்லா ஜனங்கள் வர உயிர்த்து வந்து சத்தியத்தை கேட்பாங்க, அந்த ஒரு மகிழ்ச்சியின் பொருட்டு ஓகே முன்பாக சந்தோஷத்தின் பொருட்டு அவர் என்ன பண்ணாராமா, சிலுவையே சகித்து. ஆனா இங்க பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு ரொம்ப அருமையான மொழிபெயர்ப்பு இங்க சரியா பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் இந்த மாதிரி தமக்கு முன்பாக வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு, இந்த பொருட்டு வார்த்தை இல்லைங்களா, இந்த பொருட்டு வார்த்தையுடைய ஆங்கில வார்த்தை என்ன வருது பாத்தீங்கன்னா, வருது. முன்பாக வைத்திருக்கும் சந்தோஷத்துக்காக இப்படிதான் மொழிபெயர்ப்பு, சந்தோஷத்திற்கு ஆக. ஆனா இதே அதே வார்த்தை நம்ம அந்த கன்கார்டன்ஸ்ல பார்த்தோம்னா அங்க 4 different வார்த்தை கொடுக்கறாங்க. என்ன மாதிரி வார்த்தை கொடுக்கறாங்கன்னா, முதல் வார்த்தை பதிலாக அப்படிங்கிற வார்த்தை வரும். அப்படின்னா தமக்கு முன்பாக வைத்திருக்கும் சந்தோஷத்திற்கு பதிலாக இவர் என்ன பண்ணாராமா, பாடுகளையும் அவமானத்தையும் சகித்தார். இன்னொரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈக்குவல் சமம் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, அவர் இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பாக சந்தோஷம் ஒண்ணு இருக்கு, அந்த சந்தோஷத்துக்கு சரிநிகரா இவர் என்ன பண்ணாருங்க, பாடுகளையும் அவமானங்களையும் அங்க வச்சு. இப்படிதான் பாத்தீங்கன்னா நிறைய மீனிங் அங்க குடுக்கறாங்க. ஆனா மிக முக்கியமான விஷயம், இயேசு கிறிஸ்து பார்த்த சந்தோஷம் அது சரியா ஈக்குவல் பண்ணோம்னா விருப்பட்ட பாடுகள், ஒட்டுமொத்த உலகத்தின் சொல்லக்கூடிய சந்தோஷம் இஸ் ஈக்குவல் டு எதுக்காமா, இயேசு கிறிஸ்துடைய பாடுகள். சிதான கத்திர இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டாக நிமித்தமாக இவ்வாறாக பாடு பாடுகளையும் அவமானங்களையும் அங்க சகிச்சார். இது முதல் விஷயம் கண்டு திருப்தி ஆவார். இரண்டாவது வார்த்தை நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே என்ன பண்ணுவாராமா, சரிங்களா. இங்க கூட மொழிபெயர்ப்பு சரியா பண்ணல. மொழிபெயர்ப்பு என்ன தப்பு தவறு பண்ணிட்டாங்கன்னா, தம்மை பற்றும் அறிவுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா தம்மை பற்றும் அறிவு வந்துடக் கூடாது. எப்படி வந்திருக்கும்னா, இவர் பெற்றுக்கொண்ட அறிவினாலே அநேகர் என்ன பண்ணுவாராமா, நீதிமான்களாக்குவார். இப்படிதான் அர்த்தம் அங்க வந்திருக்கும். இவர் பெற்றுக்கொண்ட அறிவு அதனால எல்லா சின்னங்களையுமே நீதிமான்கள் ஆக்குவார். இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துக்கு என்ன அறிவு இருந்துச்சு, என்ன அறிவு பெற்றுக்கொண்டா, என்ன அறிவு பெற்றுக்கொள்ளணும், அந்த அறிவு இருந்தாத்தான் ராஜ்யத்துல சனங்களை என்ன பண்ணுமா, நீதிக்குள்ளாக வழி. அப்படின்னா இந்த 3 வருஷத்துல இவர் நீதியுள்ள வாழ்க்கை வாழும், வாழ்ந்து எல்லா சனங்களும் விழுந்து போன சனங்கள் மத்தியில வாழ்ந்து அனுபவங்களை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக அறிவு வாங்கிட்டு அந்த அறிவு வச்சு ராஜ்யத்துல என்ன பண்ணுவாராம், எல்லா சனங்களையுமே நீதியின் பாதைக்குள்ள வழிநடத்துவாங்க. அப்ப அந்த அறிவு அவருக்கு வேணும்னா 3 வருஷத்துல அந்த அறிவு அவர் பெற்றுக்கொள்வது இன்றியமையாததாக அவங்க இருக்கிறான். சகோதர சகோதரர்களே, இதை கண்டுபிடிக்கிறோம். தம்மை பற்றும் சொல்லும் போது அவர் பெற்றுக்கொண்ட அறிவினாலே ஜனங்களை ராஜ்யத்துல நீதிமான்களாக்குவா சொல்லி அவன் கண்டுபிடிக்கும். ஆனா இதனால அவருக்கு என்ன பேராமா, அவரு என் தாசனாகிய நீதிபரன். பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப அருமையான பேரு, என் தாசனாகிய நீதிபரன். என்ன தெரியுமா, நீதிபரர் அப்ப என்ன சொல்லலாம், தமிழ்ல சரியான வார்த்தை என்ன சொல்லலாம்னா, ஆங்கிலத்துல ஜட்ஜ் இல்லீங்களா, இல்லீங்களா சொல்ற ரைட்டா, ஜட்ஜ். அப்போ ஜட்ஜ் என்ன பண்ணுவாரு, ஜனங்களுக்கு நீதி செய்வார், அதான் ஜட்ஜ். ராஜ்யத்தில் இயேசு நீதி பண்றதுனால இவருக்கு என்ன பேர் ஆகும்? நீதிபரர். என்ன நீதிபரர்? இயேசு அப்படின்னு நீதிபரர் என்ன என்ன நீதி அவர் பண்ணுவார்? இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதை குறிச்சு அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருக்கார் பாருங்க. முதலாவது பவுல் சொன்ன வசனத்தை வாசிச்சதுக்கு அப்புறம் பழைய ஏற்பாட்டுக்கு போகலாம். எபிரேயர் புஸ்தகம் 2:16-15. ராஜ்யத்துல ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கு எந்த பாயிண்ட்ல பலவீனமா இருக்கிறான், எந்த விஷயத்துல ரொம்ப வீக்கா இருக்கான் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு என்ன சத்தியம் கொடுத்தோம்னா அவன் பழைய நிலைமைக்கு திரும்புவான், பரிபூர்ணமான நிலைமைக்கு திரும்புவான் சொல்லி இவருக்கு என்ன இருக்குமாமா அறிவு வேணும். அது நிமித்தமாக வாசிங் சிஸ்டர் எவ்விதத்திலும் தன் சகோதரருக்கு ஒப்பாத என்ன பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மனுஷனா வாழ்ந்து மனுஷங்கள் மத்தியில வாழ்ந்து அன்னை அனுபவங்கள் கற்றுக்கொண்டதுனால ராஜ்யத்துல எல்லா ஜனங்களுக்குமே நீதியின் பாதையில் வழிநடத்துவார். அது மாத்திரமல்ல இவர் நீதிமான், ஒரு நீதிபர. அப்படி என்ன நீதி செய்வார்னா இதை குறிச்சு யோபு அருமையா பேசிருக்கார், 2 இடங்களில் பேசிருக்கார். யோபு 33:23 26 வரை ரொம்ப அருமையான வசனங்கள் படிக்க போகிற 2 வசனங்களுமே 33 யோபு புஸ்தகம் 23-26. பாத்தீங்களா என்ன வார்த்தை பாரு, ஆயிரத்தில் ஒருவராகிய சாமாசி பண்ற தூதனானவர் மனுஷனுக்கு நிதானத்தை அறிவிக்கணும் ராஜ்யத்தில். அதனால என்னமாவா இருந்தாரே ஆகில் தமிழ் வார்த்தை அனுசாரி அனுசாரியா போட்டு தமிழ்ல அனுசரன் இங்கிலீஷ பார்க்கும்போது கிரேசியஸ் அவன் அவன் பட்சத்துல பச்சமா இருந்தார், கருணையா இருந்தார் இருந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணுவாராமா கத்தரேசி வாசிங் இறங்கி
திரும்புவான்
விண்ணப்பம் பண்ணும் போது பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதி. வார்த்தை ரைட்டா நீங்க சொல்லுங்க, இந்த வசனம் ரைட்டா? இந்த வார்த்தை ரைட்டா இல்லைங்களா? மீண்டும் வாசிங்க
தமிழ்ல,
அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதி. இது வந்து பாருங்க சரியான வார்த்தை கிடையாது. ஏன்னா இது எப்படி வந்துருக்கணும்னா தம்முடைய நீதியை அவருக்கு அவனுக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்து தான் கற்றுக்கொண்ட நீதியை அவர் நீதியமான வாழ்ந்து நீதியா கற்றுக்கொண்டார். அந்த கற்றுக்கொண்டதில் இருந்து அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுவாராமா நீதியை கொடுப்பா. இதான் விஷயம் கண்டுபிடிக்கிறோம். அநேகரின் நீதிமான்களாக்குவா சொல்லும்போது ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து தம்முடைய நீதியினால ஜனங்களை அங்க நீதிமான்களாக்குவா. இப்படிதான் அங்க மொழிபெயர்ப்பு வந்திருக்கோம். அது மாத்திரமல்ல ஆயிரத்தில் ஒருவராகிய சாமாசி அப்படின்னு என்ன சாமாசினா இல்லைங்களா மத்தியஸ்தர் கூட அந்த வார்த்தை காட்டி இன்னொரு வார்த்தை என்ன சரியான வார்த்தைனா ஆங்கிலத்துல இன்டர்பிரேட்டர் என்னன்னு தமிழ் வார்த்தை என்ன சொல்லலாம்னா இன்டர்பிரேட்டர் என்ன சொல்லலாம்னா தமிழ்ல அதாவது ஒருத்தருக்காக விளக்கம் அளிப்பவர் சொல்லாம இல்லைங்களா தமிழ்ல விளக்கம் அளிப்பவர் ஒருத்தருக்காக விளக்கம் அளிப்பவர். இவர் ஏன் இந்த மாதிரி பண்ணார் என்ன விஷயம் பண்ணார் சொல்லி இவருக்கு பதிலா இவர் என்ன பண்ணாராம போய் நின்னுக்கிட்டு விளக்கம் போலார். இதான் பாத்தீங்கன்னா அந்த இன்டர்பிரேட்டர் வார்த்தை வருது. சிதான்மான சகோதரிகளே இந்த வசனத்துடைய அர்த்தமா இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான வசனம் யோபு புஸ்தகம் 23:7. இந்த வசனம் சபை ஜனங்களுக்கு மாத்திரம் கிடையாது உலகத்தின் ஜனங்களுக்கு கூட அங்க பொருந்தும். 23:20 பாருங்க இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே அங்கே சன்மார்க்கன் எங்கன்னா ராஜ்யத்துல சன்மார்க்கன் இருப்பார். யார் அவருனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா இங்க சன்மார்க்கன் வரக்கூடாது, நீதிமான் வந்திருக்கணும். சோ அங்க நீதிமான் இருப்பா, அவர் என்ன பண்ணுவாராமா பாருங்க. இது என்ன விஷயம்னா, இயேசு கிறிஸ்து அவரோ என்ன பண்ணுவாராமாங்க, வழக்காடுவா. அதனால நான் என்ன பண்ணிக்குவேன், நான் எஸ்கேப் ஆயிருக்கா அர்த்தம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யத்துல எல்லா ஜனங்கள் தேவனுடைய பிரமாணத்தின் படி பாத்தீங்கன்னா அநீதிமான்களா இருக்கிறான். ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன் சொந்த நீதினால என்ன பண்றாராமா, இந்த ஜனங்களுக்காக யாரு கூட வழக்காடாராமா, அவர் இங்க சொல்ல அவர் யாருன்னா பிதாவாகிட்டு. சோ பிதாவாகிய தேவன் போய் வழக்காடுறார். தமிழ்ல பாத்தீங்கன்னா இங்க வழக்காடுதல் வருது, ஆனா ஆங்கில வார்த்தை டிஸ்பியூட் வருது. அப்படின்னா வாதாடுதல் அல்லது வாக்குவாதம் பண்றது. பொதுவா பாருங்க அட்வொகேட் வேலை என்னங்க, வாதாடுறது இல்லைங்களா, அந்த விஷயம். ஆனா இந்த வசனம் எக்ஸாக்டா சபைக்கே போறது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம தேவன் முன்பாக நிக்கிறோம்னா நிக்க முடியாது. ஆனா நிக்கிறோம்னா ஒரே காரணம், நமக்கு பதில் யார் அங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு, வாதாடிட்டு இருக்காரு. என்ன காரணம்னா, நாம தேவன் கர்த்தர் மேல பிரியமா இருக்கிறோம், தேவன் மேலையும் பிரியமா இருக்கிறோம். அவருக்கு பிரியமான செய்ய முன் வந்திருக்கும் கர்த்தர் நமக்கு இவ்வாறாக அங்கிருக்கிற மனுஷன். இதான் பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறோம், சபைக்கும் சரி ராஜ்யத்த உலகத்தின் ஜனமும் சரி, இயேசு கிறிஸ்து அவர் நீதி பெற ஜனங்களையும் நீதிமான் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். இதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப நீங்க வந்துருங்க 53 அதிகாரத்துக்கு 3 பாகம் வாசிங்க. பாரு, அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். பாரு, ஜனங்களுடைய அக்கிரமங்கள் தாமே சுமந்து கொள்வார். என்ன அர்த்தம்னா, பொதுவா அக்கிரம் எதை குறிக்குதுன்னா, தேவனுக்கு பிரியமில்லாம காரியம் பண்ணதுனால ஆதாம் மேல பெரிய அக்கிரம் வந்துருச்சு. அக்கிரம் என்னன்னா பாவம், மரணம். ஆனா பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மனு குலத்தினால அவன் பெற்றுக்கொண்ட தண்டனை அந்த அக்கிரமத்தை என்ன பண்ண முடியல, அவனால சுமக்கவே முடியல. அதான் விஷயம். ஆகையினால இயேசு என்ன பண்றாராமா, அவங்க சுமக்க முடியாத நான் என்ன பண்றேன். பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ஒட்டுமொத்த மனு குலத்துக்கு ஒரு அருமையான நிழல் ஒருத்தர் இருக்காரு. அவர் யார் தெரியுமா, ஆதாம் ஒருத்தர் இருக்காரு. ஆனா இன்னொருத்தர் கூட இருக்கிறாரு, ஆதாமுடைய மகன். அவர் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மனு குலத்துக்கு ஒரு அடையாளமா இருக்காரு. யாருன்னா பண்ண தப்புக்கு தண்டனை வந்துச்சு. அந்த தண்டனை அவரால் என்ன பண்ண முடியலையாமா, வாசிக்கலாம். அதை குறிச்சு 4 அதிகாரம் ஆதியாகம் புஸ்தகம் 13 வசனம். பாருங்க என்ன வசனம்னா, எனக்கு நீங்க கொடுத்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது. தமிழ்ல இங்கிலீஷ் எப்படி வருதுன்னா, நீங்க கொடுத்த தண்டனை என்னால சுமக்க முடியாது. இதான் உங்க வார்த்தை வருது. ஆனா இங்க சொல்லப்பட்ட தண்டனை என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல பனிஷ்மெண்ட். ஆனா எப்ரேயர் மொழியில பார்த்தோம்னா அங்க வேற வார்த்தை வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கிரமம் வருது. நீங்க எனக்கு கொடுத்த அக்கிரமம் எதுக்குன்னா ஒரு தண்டனை. என்ன சிச்சைக்காக நீங்க கொடுத்தீங்க ஒரு அக்கிரமம், அந்த அக்கிரமத்தை நான் என்ன பண்ண முடியலனால சுமக்க முடியும். என்ன விஷயம்னா, எல்லா உலகின் ஜனங்கள் அவங்க பண்ண தப்புக்காக தேவன் கொடுத்த தண்டனையானது சுமக்கவே முடியாம இருந்துச்சு. இல்லைன்னா அந்த மரணம் சாபம் என்ற நிலைமை. ஆனா இயேசு என்ன பண்ணிட்டாராமா, அவங்க சுமக்க முடியாத இவர் என்ன பண்ணிட்டாருங்க, சுமந்தார். இதான் அந்த மன சகோதர சகோதரிகளே, அவங்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டது நிமித்தம். மிக முக்கியமான வசனங்களாக அங்க இதுதான் பாத்தீங்கன்னா அந்த முதல் 2 வசனங்களுடைய ஞான அர்த்தங்கள். ஆனா இப்ப 3 வசனத்துடைய அர்த்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு பாடத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கடைசி வசனத்துடைய அர்த்தத்தை நான் இப்ப சொல்ல போறதில்ல, பாடத்தின் முடிவுல தான் என்ன பண்ண போறேன்னா கடைசி வசனத்துடைய அர்த்தத்தை நம்ம மத்தியில நான் விளக்கம் கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2 வசனங்கள் படிச்சோம் இல்லைங்களா, 2 வசனங்கள் இருந்து ஒரு மிக முக்கியமான காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போயிடும். என்ன வசனம் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார் இல்லையாமாவா. இப்ப நான் சின்ன கேள்வி கேக்குறேன், நீங்க சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க என்னன்னா, இயேசு கிறிஸ்து எதனால் உயர்த்தப்பட்டார், இதுதான் கேள்வி. நீங்க இப்ப படிச்சோம், 2 வசனம் படிச்சோம் இல்லைங்களா, அந்த 2 வசனத்திலிருந்து நீங்க எனக்கு அர்த்தம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எதனால் உயர்த்தப்பட்டார், எதனால் அவர் உயிர் தெரிந்ததுக்கு அப்புறம் உன்னதத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டார். என்ன காரணம் அப்படி பார்க்கலாம், சொல்ல முடியுமா, கெஸ் பண்ண முடியுமா? அந்த இப்ப பார்த்த ரெண்டு வசனங்களில் இருந்து ரொம்ப அருமையான பதில் அங்க பதிலை கொடுத்துட்டார். சரியான பதில் இயேசு கிறிஸ்து காமிச்ச கீழ்ப்படிதல் ஆகினால தேவன் என்ன பண்ணாராமா, இதான் பாத்தீங்கன்னா இதான் சரியான பதில். ஆனா இது ஒரு மேலோட்டமான பதில். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ரொம்ப டீப்பா போய் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சா ஆகினால உயர்த்தப்பட்டார். அப்படி என்னதான் கீழ்ப்படிஞ்சா, எந்த காரியத்துல கீழ்ப்படிஞ்சா, என்ன மாதிரி சோதனை அவருக்கு வந்துச்சு, அதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப நம்ம பார்க்க போறோம். அன்பான சகோதர சகோதரி, சோ பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். வந்து மனுஷனா வந்த இல்லைங்களா, மனுஷனா வந்த. ஆனா இப்ப நீங்க சின்ன ஒரு கேள்வி கேட்கிறோம், இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது அவருக்கு பழைய நிலைமைகள் ஞாபகத்தில் இருந்துச்சா? பழைய அந்த மிகாயலா இருக்கும் போது அப்போ இருந்த ஞாபகம் அவருக்கு இருந்துச்சா? இருந்துச்சா இல்லவே இல்ல. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒருவேளை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப தப்பாப்பு. ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படி இருந்துச்சுன்னா, அதான் நீங்க ஒருவேளை வாய்ப்பு இருந்துச்சுன்னா அஞ்சாவது வால்யூம் எடுத்து வாசி, அஞ்சாவது வால்யூம்ல கொடுக்குறா. அங்க தமிழ்ல எப்படி கொடுக்குறாருன்னா, அதை நான் இங்கிலீஷ்ல பார்க்கல, பட் தமிழ்ல எப்படி கொடுக்குறாருன்னா நமக்கு ஒரு பிரதர்சனம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவதாரம் என்ன பண்ணக்கூடாது, அவதாரம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவதாரம் என்ன பண்ணோம்னா, என்ன மீனிங் எனக்கு அவதாரம்
தான்.
ஆமா, அப்போ இல்லைங்க அப்படிதான் மீனிங் வருது. ஆனா இன்னொரு மீனிங் என்ன கொடுக்குறாங்கன்னா, அவதாரம் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து பாருங்க, முன்னாடி தேவ தூதர்களை புரிந்தாங்க, ஆவிக்கு நிலைமையில இருந்து மனுஷன வந்தான். சோ இந்த மாதிரி நிலைமையில யாரு வரல, இயேசு கிறிஸ்து வரல. மா எப்படி வந்துட்டார்னா, மனுஷனாவே குழந்தையா பிறந்து வாழ்ந்து என்ன பண்ணாராமா பூமிக்கு அங்க வந்தோம். அதனால பாத்தீங்க, இயேசு கிறிஸ்துக்கு பழைய நிலைமைகள் அவருக்கு ஞாபகத்துல இல்ல. ஆனா கண்டிப்பா ஞாபகத்துக்கு வந்திருப்போம், எப்ப தெரியுமா, பைபிள்ல படிக்கும் போது இல்லைங்களா. பைபிள்ல படிக்கும் போது, ஓ பழைய ஏற்பாட்டுல நான் இந்த மாதிரி ஆபிரகாம மீட் பண்றதுக்கு வந்திருக்கேன். அதான் இயேசு கிறிஸ்து எப்படிதான் படிச்சு புரிஞ்சிருப்பாருன்னா, பைபிள படிக்கும் போது இப்படிதான் புரிஞ்சிருப்பாரு. ஒளிய மற்றபடி அவருக்கு ஞாபகங்கள் அவருக்கு அங்க வர வாய்ப்பு இல்லைங்களா. இப்படி இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சிட்டா, நான் வந்து தேவனுடைய விருப்பத்தை செய்யணும், ஆகினால நான் உடன்படிக்கை பண்ண போறேன் சொல்லி போனார் யோர்தான் நதி. அங்க யார் இருக்காருங்க, யோவன். அப்ப யோவன் என்ன சொல்லுவாரு, நீங்க போய் என்கிட்ட வரலாமா, நீங்க போய் என்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கலாமா. அப்ப சொல்லும்போது இயேசு என்ன சொல்லுவாரு, இப்ப விட்டு யோவான், இந்த மாதிரி விஷயங்களை செய்ய வேண்டியது நமக்கு ஏற்றதாக சொல்லி நாங்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஞானஸ்நானம் எடுக்கும் போது அந்த நேரத்துல தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார், உடன்படிக்கை பண்றார், அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் பண்றார், தேவனே நமக்கு பிரியமான செய்ய வருகிறேன். இதுதான் விஷயம். உடன்படிக்கை பண்ணியாச்சு. உடன்படிக்கை பண்ணியாச்சு. என்ன காரணமா, தேவன் மேல வச்ச அன்பு, சத்தியத்தின் மேல வச்ச அன்பு. உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துச்சுங்க, நிறைய விஷயங்கள் தெளிவுக்கு வந்துச்சு. ஓ, உடன்படிக்கைனா இதுதானா சரிங்களா. அதான் பாருங்க, எனக்கு என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில உடன்படிக்கைன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. எப்பதான் தெரிஞ்சுன்னா, உடன்படிக்கை எடுக்கும் போதான். அப்போ பிரதர் கிளாஸ் எடுத்தார் இல்லைங்களா, அந்த கிளாஸ் எடுக்கும் போது அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த வார்த்தையுடைய அர்த்தம் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு. என்ன வார்த்தையை பாத்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் வார்த்தை நாம் அது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஞானஸ்தானம் நினைச்சிட்டு இருந்தோம். கான்சன்ட்ரேஷன்னா ஞானஸ்தானம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா சரியான வார்த்தை பாத்தீங்கன்னா, அர்ப்பணிப்பு. அந்த வார்த்தையை அர்த்தம் எனக்கு அணுகர் தெரிஞ்சு, இதுதான் அர்ப்பணிப்பா. அப்ப நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண போறேன், அர்ப்பணிக்க போறேனா அப்படின்னு அந்த அர்த்தமே அப்பதான் தெரிஞ்சு. அப்படிதான் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கூட நிறைய விஷயங்கள் தேவனுக்கு அந்த டைம்ல வெளிப்படுத்தல, ஆனா ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, உடம்படிக்கை பண்ணியாச்சு, உங்களுக்கு பிரியமான செய்ய விரும்பு. இப்பதான் பாத்தீங்கன்னா அவருக்கு ஆரம்பிக்குது சோதனை. போறார் மனந்திரத்துக்கு, படிக்கிறார் பைபிள், எல்லா விஷயமும் படிக்கிறார். ஏசாயா 53 அதிகாரம் வரார், வரும்போது பாக்கிறார் ஒரு ஆச்சரியமான விஷயம் அவருக்கு புலப்படுது. என்னன்னா, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படினார். அப்பதான் இயேசு புரிஞ்சுட்டார், ஓஹோ நான் இந்த மாதிரிதான் மறிக்கணும், மறிக்கிறதுக்கு முன்னாடி நான் பாடுகளோட மறிக்கணும். பாடுகளோட மறிக்கணும், இதுதான் தேவன் எனக்கு வச்ச பிரியம் அப்படி சொல்லிட்டு இயேசு யோசிச்சாரா, ஐயோ தேவலாம உடம்படிக்கை பண்ணும், தெரியாம உடம்படிக்கை பண்ணும் யோசிச்சாரா? ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்றுக்கொண்டார். தேவனே நான் உடம்படிக்கை பண்ணிட்டேன், நீங்க என்ன பிரியம் வச்சீங்களோ நான் நிச்சயமா என்ன பண்றேன், சரி நான் பாடுபட்டு மறிக்கணும், அவ்வளவுதானே? ஓகே சரி, எவ்வளவு வருஷம் செய்யணும், எத்தனை வருஷம்? அது எப்படி தெரியும் இயேசு கிறிஸ்துவுக்கு? 3 வருஷம் எப்படி தெரிஞ்சு நினைக்கிறீங்க? ஏன்னா பல இடங்களை பார்த்து சொல்லுவார் என் வேலை இன்னும், அப்ப இயேசு கிறிஸ்துக்கு வேலை தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? அப்ப எங்க படிச்சிருப்பாரு? தானியேல் புஸ்தகம் எங்க படிச்சிருப்பாரு? தானியேல்ல, தானியேல் 70 வாரங்கள் சங்கரேசு படிச்சிருப்பார். இந்த பாதி வாரம் சென்ற பொழுது காணிக்கையும் பலியையும் இயேசு கிறிஸ்து அவர் படிக்க படிக்க படிக்கதான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டார். பேப்டிசம் எடுத்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் இயேசு கிறிஸ்துக்கு அவ்வளோக்கா அந்த அறிவே அங்கில். அவ பாருங்க, தேவனுக்கு பிரியமானது தெரிஞ்ச உடனே ரொம்ப மகிழ்ச்சியா ஒப்பு கொடுத்தார், பண்ண உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு அவங்க ஒப்பு கொடுத்தார். 3.5 வருஷம் ஒப்பு கொடுத்தார், எந்த ஒரு சந்தேகமே இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா தேவன், பிதாவாகிய தேவன் 2 மிக முக்கியமான விஷயத்த அவருக்கு வெளிப்படுத்தவே இல்லை. எப்பனா அவரு பேப்டிசம் எடுத்து நாற்பது நாள் படிக்கும்போது வெளிப்படுத்தல, 3.5 வருஷம் போகும்போது கூட சரியா வெளிப்படுத்தல. எப்பதான் வெளிப்படுத்தினார்னா சாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, மறிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. அப்பதான் பாத்தீங்கன்னா நான் போட்ட பிளான்ல இப்படி கூட இருக்கு இயேசு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அது 2 விஷயங்கள் வெளிப்படுத்தினார். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா அவர் ஜஸ்ட் மறிக்கிறதுக்கு முன்னாடி முதல் விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, தெரியுமா, அக்கிரமக்காரரில் இந்த விஷயம் இயேசு கிறிஸ்துக்கு எப்பதான் தெளிவா புரிஞ்சுன்னா, எப்பங்க சிலுவையில தொங்கிட்டு இருக்கும், 2 பேர் மத்திய தொங்கிட்டு இருக்க, அப்பதான் புரிஞ்சுட்டார், ஓ தேவன் அக்கிரமக்காரரில் ஒருவராக என்ன இதா விஷயமா. அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு மனசே தாங்கல இல்லைங்களா? அதான் பாருங்க இருதயமே என்ன பண்ணிச்சாங்க. ஏன்னா அது வரைக்கும் வெளிப்படாத விஷயம் கடைசி நேரத்தில் வெளிப்படும் போது இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ண முடியல, சரியா தாங்க முடியல. என்ன தேவன் இப்படி கூட பிளான் பண்ணிருக்கீங்களா, இந்த மாதிரி கூட நீங்க பிரியமிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மனசு நொந்து போய், இருந்தாலும் பரவாயில்ல நான் உடம்படிக்கை பண்ணிட்டேன், என்ன பண்ண உமக்கு பிரியமான செய்ய விரும்புறேன்னு சொல்லி பண்ணிட்டேன், நிச்சயமா என்ன பண்றேன் இந்த பிரியத்தை கூட என்ன பண்றேன் நான் சகிச்சு கொடுறேன் சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தா. இது முதல் விஷயம். 2வது காரியம் இருக்கு, அந்த காரியம் இயேசு கிறிஸ்து எப்ப வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னா, அவரு பஸ்கா முடிக்காதீங்க, பஸ்கா முடிச்சுட்டு அந்த பஸ்கா முடிச்சுட்டு அந்த தோட்டத்துக்கு போறாரு பாத்தீங்களா, அந்த பிட்வீன் அந்த இடைப்பட்ட நேரத்துலதான் அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் அங்க வெளிப்பட்டுச்சு. தேவன் ஒரு ஷாக்கான விஷயத்த, அதிர்ச்சி தரக்கூடிய விஷயத்த இயேசு கிறிஸ்துக்கு செக் வச்சா. அது வைக்கும் போது அவருக்கு தாங்கவே முடியல, என்ன தேவன் இப்படி கூட நீங்க விசிட்டீங்களா, பிரியம் இப்படி கூட பிளான் பண்ணிட்டீங்களா, இது எனக்கு தாங்கவே முடியல தேவன் சொல்லிட்டு அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எப்ப தேவன் அந்த பாயிண்ட செக் வச்சாரோ அந்த டைம்ல இருந்து அவருக்கு பயங்கரமா வேர்க்க ஆரம்பிச்சு நடு நடுங்கி பயந்து போயிட்டார், திகிலடைஞ்சிட்டார் இல்லைங்களா, வியாகுல பட்டார், பயந்து போயிட்டார். அப்படி என்னதான் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் வெளிப்படுத்தினார் கடைசி நேரத்துல சொல்ல முடியுமா இல்லைங்களா? சரி, நாம கண்டுபிடிக்கணும்னா இங்கே கொஞ்சமும் பாருங்க. அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து மைண்ட் என்னன்னா, நான் பாடுகளோட மறிக்கணும், இதுதான் இயேசு கிறிஸ்து தெரியும். சிலுவையில போய் பாடுகளோட மறிக்கணும். ஏன் சிலுவையில போய் பாடுகளோட மறிக்கணுமா? சிலுவையில போய் அறையப்படும் போதுதான் யூதருடைய அந்த சாபம் வந்து போக்கப்படும், சாகினால சிலுவையில அறையப்படும். இதான் இயேசு கிறிஸ்து தெரியும். ஆனா அவர் மறிக்க போகிற மரணமானது, சிலுவை மரணமானது என்ன மாதிரியான மரணம் சொல்லிட்டு அவருக்கு அவ்வளக்கா தெரியாது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கெத்செமனேக்கு போறதுக்கு முன்னாடி தெரியும் போதுதான் அவர் ரொம்ப பயந்து போயிட்டார். பயந்து போய் என்ன பண்ணாராமா, 3 பேர்த்த கூட்டிட்டு போய் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லறி தூரம் வரைக்கும் போயிட்டு அங்க என்ன பண்ணாராமா, போய் உட்காந்து ஜபம் பண்ண. போது அப்ப அவர் மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா பாருங்க, ஒரு பரிபூர்ண மனுஷன், அந்த பரிபூர்ண மனுஷனுடைய சிந்தையே கவலைப்படும் அளவுக்கு அந்த சோதனை தேவன் கடைசி நேரத்தில் வச்சார். பாருங்க இயேசு 3.5 வருஷம் நீங்க ஊழியம் பண்ணீங்க, கீழ்ப்படிச்சு காமிச்சீங்க, ஆனா இந்த கடைசி நேரத்துல எதிர்பாராத நேரத்துல நான் செக் வைக்கிறேன், எதிர்பாராத நேரத்துல என்னுடைய திட்டத்தை உங்களுக்கு என்ன பண்றேன் வெளிப்பாட்டுன்னு சொல்லி கடைசி நேரத்துல போய் தம்முடைய பிரியத்தை அங்க வச்சார். அந்த பிரியம் வாங்கின உடனே இயேசுக்கிறதுக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு. அதான் பாருங்க அது என்ன, அது என்ன விஷயம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். வசனங்களை வாசிக்கலாம், இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கலாம். மத்தைய சுவிசேஷம் 26:39 வசனம் முகம் குப்புற விழுந்த என்ன தெரியுமா, தமிழ் என்ன சொல்ல முகம் குப்புற விழுந்த, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா முகம் முழங்கால் போட்டு அர்த்தம் வருது. அந்த தாவீராஜ் என்ன பண்ணார், பாவம் பண்ணதுக்கு அப்புறம் போய் படிச்சிருக்கீங்களா, தாவீராஜா பத்சேபாட்ட பாவம் பண்ணும் போது நாத்தான் சொல்லுவார், நீதான் நீதான் தப்பான சொல்லுவார். உடனே அவர் என்ன பண்ணுவார், போய் முகம் குப்புற விழுந்து தேவனுக்கு போய் மன்னிப்பு கேட்பார். எப்படி கேட்பார்னா, அப்படி மல்லாக்கு என்ன பண்ணிடுவாருங்க, படுத்துருவார், காலம் நீட்டிட்டு படுத்துட்டு தன் தலையை கீழே வச்சுட்டு தேவன்கிட்ட போய் அழுதுட்டு ஜெபம் பண்ணுவார். யாரு, தாவீது. அதே போலதான் இயேசு கிறிஸ்துக்கு அந்த கடைசி நேரத்துல எதிர்பாராத நேரத்துல தம்முடைய பிரியத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தும் போது எதிர்பாராத நேரத்துல அவருக்கு தாங்க முடியல, பயமாயிடுச்சு. உடனே இயேசுக்கு போய் என்ன மல்லா முகங்குப்புற விழுந்து அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்துக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டுச்சு, அந்த கடைசி நேரத்துல ஒரு பாத்திரம் பத்தி வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அப்பதான் இயேசு சொல்லிட்டாரு, தேவனே தயவு செய்து நான் மறுக்க ரெடி, ஆனா கொஞ்சம் வேற மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, வேற மாதிரி உங்க பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணுங்க இந்த பாத்திரத்தை, இந்த பாத்திரத்தை வசனம் வாசிங்க, என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கும்படி. என்ன விஷயம், இயேசு கிறிஸ்து என்ன பாத்திரம் பத்தி பேசிட்டாருன்னா, இது மரணத்தை பத்தி பேசல. ஏன்னா இயேசு முன்னாடி சொல்ல இல்லைங்களா, நான் இந்த பாத்திரத்தை பானம் பண்றதுக்கு என்ன பண்ணிக்க, இந்த பூமிக்கு இந்த பாத்திரத்துல பானம் பண்றது எனக்கு பிரியமா சொல்லி முன்னாடியே சொன்னா. இது என்ன, எனக்கு இந்த பாத்திரம் என் பிதா கொடுத்த பாத்திரம், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணா திருப்பேனும் அப்படிலாம் இயேசு கிறிஸ்து பேசினா. என்ன விஷயம்னா, நான் நிச்சயமா மறிப்பேன், அதான் தேவன் எனக்கு கொடுத்த பாத்திரம், பாடுகளோடு மறிக்கணும், இதுதான் தேவன் எனக்கு ஏற்படுத்தின பாத்திரம், தைரியமா நான் குடிப்பேன் சொன்னார். ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்ட பாத்திரம் அதை பத்தி இல்ல, ஏன்னா அவர் ஆல்ரெடி ரெடியா இருக்காரு. ஆனா இந்த இடத்துல என்ன மாதிரி பாத்திரம்னா, இது வெறும் சிலுவை மரணம் பத்தி மாத்திரம் இல்லாமல் மிக முக்கியமான மரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவமானமான இழிவான கேவலமான சிலுவை மரணம், இதுதான் மன சகோதர சொல். வெறும் சிலுவை மரணம் கிடையாது, பாடுகள் மரணம் கிடையாது, அடி வாங்கிட்டு பலவீனப்பட்டு போய் மறிக்கிற விஷயமே கிடையாது. அது மாத்திரம் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் திட்டம் பண்ணல. ஆனா 3 வருஷம் வரைக்கும் அதுதான் இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல தான் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இன்னொரு விஷயம் கூட நான் என்ன பண்றேன், நான் வெளிப்படுத்துறேன், இது கூட என்னோட திட்டத்துல ஒரு ஒரு மிக முக்கியமான பங்கு, இது கூட நீங்க என்ன பண்ணும் செய்யணும் சொல்லி வெளிப்படும் போதுதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராமா, புரிஞ்சுட்டு தேவன் நான் கண்டிப்பா மறிக்கிறேடி, ஆனா இந்த மாதிரி மறிக்கணுமா, அவமானப்பட்டு இழிவான மரணம் மறிக்கணுமா, ரொம்ப கேவலமான மரணம் மறிக்கணுமா, இல்லைங்க தூஷணமான மரணம் மறிக்கணுமா, அப்படி சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப தாகம் வருது. அப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படி என்ன அவருக்கு இழிவான மரணம், என்ன அந்த அவமானமான மரணம், என்ன மரணம், சிலவே மரணம் ஓகே, அது பாடுகள் பட்டு அடி வாங்கி மறிக்கும் இது ஓகே, ஆனா அதோட கூட இன்னொரு இழிவான மரணம் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த சமயத்துல அது கூட இல்லைங்களா, எஸ் மிக முக்கியமான பாயிண்ட், தேவ தூஷணம். தமிழ அருமை நீட்டா கொடுத்துருக்காங்க தேவ தூஷணம், ஆனா சரியா புரிஞ்சுக்கணும்னா, தேவனுக்கு துரோகி மாதிரி யாரு, இயேசுவா, இயேசு ஒரு தேவனுக்கு தேவ துரோகி. ஏன்னா இயேசு தேவனுக்கு விரோதமான பண்ணிட்டாருங்க, துன்மார்க்கம் பண்ணிட்டார், தேவனை தன்னுடைய அப்பான்னு சொல்லிட்டார். இதனால இயேசு யாராமா, தேவ துரோகி, நீங்க அவன் தூஷணம் பண்ணி தேவ தூஷணம் நாங்க பண்ணிட்டான் அப்படி சொல்லிட்டு அந்த பரிசேயர் சௌசேயர் நேசத்துல என்ன பண்ணாங்களாமா, எல்லா ஜனங்களும் மத்தியில அறிவிச்சாங்க இவன் தேவ துரோகி. பயங்கரமா என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவ நிந்திச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு பாத்தீங்கன்னா அது உண்மையில அந்த மாதிரி சம்பவம் நடந்தா அவ்வளவுக்கா தெரியவே தெரியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு தேவன் மேல அன்பு இருந்துச்சு, நான் என்ன பண்ணும் பாடுபட்டு அடி வாங்கி மறிக்கணும் அவ்வளவுதான். ஆனா மறிக்கும் போது அந்த இல்லைங்களா அந்த மன்னிக்கணும் பிலாத்து இல்லைங்களா, பிலாத்து அந்த அந்த சங்கத்திலிருந்து அவர் கொல்கத்தா வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, சிலுவைய சுமந்துட்டு போனோம், சுமந்துட்டு போகும்போது அடி இருக்கும் பாடுகள் இருக்கும், ஆனா பாடுகளோட கூட ரெண்டு பக்கம் என்ன பண்றாங்க, ஜனங்கள் என்ன பண்றாங்க, ரெண்டு பக்கமும் ஜனங்கள் பரிசெய்ய சர்வ் செய்ய எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நிந்திக்கிறாங்க, பரியாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் தேவ துரோகி துன்மார்க்கன் அப்படி சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து ரொம்ப அவமானப்படுத்தினான். இந்த அவமானம் இயேசு கிறிஸ்து தாங்க முடியும், நான் போய் தேவ துரோகியா, எனக்கே இந்த பேர் வரணும் அப்படி சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துக்கு மனசே தாங்க. ஏன்னா பாருங்க இந்த பாயிண்ட், அவர் பரிபூர்ண மனுஷன், அவருக்கே உரிய சோதனை பாருங்க. அவருக்கு தன்னை தேவ துரோகி தேவ தூசம் சொன்ன சொல்லி அந்த வார்த்தை அவருக்கு பேர் அவர் தாங்கவே முடியும். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு, ரொம்ப மனசே நொந்து போயிட்டார். இந்த மாதிரி நேரத்துல கூட கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணக்கூடாதாமா, என்ன பின்வாங்க கூடாது, உடம்படிக்கை பண்ணியாச்சு, நமக்கு பிரியமான செய்ய வரீங்க. நீங்க இந்த மாதிரி அவமான மரணம் கொடுத்துட்டீங்க, ஆனா கொடுக்கும் போது இந்த அவமானத்தினால் ரொம்ப தாங்க முடியாத தேவன் அந்த மாதிரி நேரத்துல ஒருவேளை நான் என்ன பண்ணலாம், வண்ண உடன்படிக்கை மறந்துட்டு வேற மாதிரி பின்னிட்டு போகலாம். அப்படி போச்சுன்னா நான் மறுச்சு வீணு, ஜனங்களுக்கும் வீண், ஈடுபலியே வீணா போயிடும். சோ நான் எந்த பாயிண்ட்லயும் நாம பிரியமானது செய்யறோம், ஆனா கடைசி நேரத்துல போய் இப்படியோ சோதனை கொடுத்துட்டீங்களே தேவன், இந்த மாதிரி சோதனையில நான் எப்படி நிப்பேன், ஒருவேளை நிக்காம போயிட்டேன்னா என்ன சொல்லிட்டு ரொம்ப பயமாயிடுச்சு. அதான் தேவன் தயவு செய்து இந்த பாத்திரத்தை நீங்க கூடுமானால் அப்படின்னா நான் மறுக்க ரெடி, ஆனா இந்த மாதிரி வேணாம் தேவன், வேற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா நீங்க பாரு இருந்துச்சுன்னா தான். ஏன்னா இந்த மாதிரி நீங்க பிளான் போட்டீங்கன்னா நான் ஒருவேளை என்ன என்ன வாய்ப்பு இருக்கு. ஆமா, அப்படி ஆயிட்டேன்னா நான் மறுச்சு வீணு, ஜனங்களுக்கு எந்த பலனுமே கிடையாது. அந்த பயம் அவருக்குள்ள வந்துருச்சு. இந்த பயத்துலதான் பாத்தீங்கன்னா என்ன தேவன் என்ன பண்ண தெரியுமா இல்லைங்களா, அப்பதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த பயம் இயேசுக்கு வந்துருச்சு. இந்த அவமானம் அவமானமான சிலுவை மரணத்துல கூட நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா நான் பண்ண உடன்படிக்கைய மீறக்கூடாது, நான் மறிக்கணும். தேவன் என்ன பிளான் பண்ணிருக்காரோ அந்த படி மரணம் மறிக்கணும். இப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மிக முக்கியமான சோதனை அந்த நேரத்துல அங்க வந்துச்சான். சகோதர சகோதரி மிக முக்கியமான சோதனை என்ன சோதனைனா, தேவன் வச்சா நீங்க பண்ணீங்க பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், அந்த வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணும், நிருபரம் பண்ணும், ப்ரூஃப் காமிங், எங்க நீங்க ப்ரூஃப் காமிங் பாக்கலாம் சொல்லிட்டு கடைசி நேரத்துல கூட என்ன பண்ணாராம், தேவன் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை அனுபவிச்சார். ஆனா மூன்றரை வருஷம் பண்ண உடன்படிக்கை கீழ்படியில் காமிச்சார் இயேசு கிறிஸ்து. ஆனா மூன்றரை வருஷத்துக்கும் கடைசி நேரம் கெத்செமனே டு கொல்கதா இல்லைங்களா, அது வரைக்கும் காமிச்ச கீழ்படிகளுக்கு வித்தியாசம், நிறைய வித்தியாசம் இருக்கு. முதல் மூன்று வருஷத்துல இயேசு கிறிஸ்து காமிச்ச கீழ்படிதல் பாத்தீங்கன்னா தேவன் முன்கூட்டி என்ன பண்றாராமா, சில விஷயங்கள் இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தியாச்சு, ஆகையினால அவர் கீழ்படிதல் காமிச்சார். ஆனா கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா எதிர்பாராத நேரத்துல வெளிப்படும் போது அந்த டைம்ல கூட நீங்க எனக்கு கீழ்படிதல் காமிக்கிறீங்களா, அந்த மாதிரி நேரத்துல கூட எனக்கு நீங்க பண்ண உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கிறீங்களா அப்படி சொல்லி கடைசி நேரத்துல பிதாவாகிய தேவன் ஒரு செக் வச்சார். அந்த செக்ல இயேசு கிறிஸ்து தோற்று போனாரா ஜெயிச்சாரா, உங்களுக்கு பதில் என்ன, ஜெயிச்சார். எப்படி எப்படி பண்ணா தெரியுமா, எப்படி ஜெயிச்சா, எப்படி ஜெயிச்சா இருந்தா, அந்த மாதிரி கடைசி நேரத்துல கூட பாருங்க தேவன் பாத்தீங்கன்னா அப்பப்ப சில விஷயங்களை தேவன் பாத்தீங்கன்னா திடீர்னு இருப்பார், எதிர்பாராத நேரத்துல செக் இருப்பார். அந்த மாதிரி நேரத்துல கூட பாத்தீங்கன்னா தேவனுக்கு நான் பண்ண உடம்படிக்கு கீழ்படியில் காமிக்கணும். அந்த மாதிரி நேரத்துல இயேசு கிறிஸ்து இருக்கும் போது அவர் ஜெயிச்சா, எப்படி ஜெயிச்சாருன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே அதான் வசனம் வாசிக்கிறோம். அதுலயே நீங்க 39 வசனம் வாசிச்சு அவர் என்ன பண்ணாரு பாருங்க, மிக முக்கியமான வார்த்தை. ஆனாலும் தேவன் என்னுடைய பிளான் வேண்டாம், என்னுடைய ஐடியா வேணாம், நான் நீங்க சொல்லிருக்கீங்க அவமானமான சிலுவை மரணம் வரைக்கும் சொல்லிருக்கீங்க, சரி பரவாயில்ல, பட் நான் என்ன சொன்னேன்னா தேவன் நீங்க வேற மாதிரி பிளான் மாத்து நான் சொன்னேன், ஆனா என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய விருப்பத்தின்படியே ஆகக்கடவுது சொல்லி முடிச்சார். மூணு முறை சோகம்னா இந்த விஷயத்தை மூணு முறை யோசித்து தேவன்கிட்ட போய் தன்னுடைய விண்ணப்பத்தை வச்சார், தேவனே மாற்றக்கூடுமானால் மாற்றுங்க, ஆனா என்னுடைய பிரியம் வேணா உங்களுடைய பிரியம், என்னுடைய பிரியம் என்னன்னா அவமான மரணம் மறிக்க கூடாது என்னுடைய பிரியம். ஆனா நீங்க அப்படி பிரியம் வச்சிட்டீங்கன்னா ஓகே தேவன் நான் என்ன பண்றேன், தாராளமா என்ன பண்றேன், ஒப்பு கொடுக்க இந்த வாய்ப்பு எனக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க, ஒருவேளை நீங்க 3.5 வருஷமே கொடுத்திருந்தீங்களா கூட நான் என்ன பண்ணிருப்பேன், மைண்ட ரெடி பண்ணிருப்பேன் சொல்லிருக்கலாம். ஆனா இப்ப நீங்க எதிர்பாராத நேரத்துல கொடுத்துட்டீங்க தேவன், இந்த மாதிரி நேரத்துல கூட நான் என்ன பண்ணும், உமக்கு பிரியமான செய்ய நான் விரும்பும் சொல்லி பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தா, அப்பதான் பாத்தீங்கன்னா நாங்க யார் வராது, உடனே 3 முறை ஜோமனதுக்கு அப்புறம் யார் வராது, வந்து என்ன பண்றாருங்க, ஏன் வெலப்பட்டுறாருன்னா, குமாரன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இந்த திட்டத்துல நான் போட்ட பிளான்ல நீங்க சக்சஸா நீங்க என்ன பண்ணுவீங்க நிச்சயமா, அவ்வளவு அவமான நிந்தனை வாங்கினாலும் கூட கேவலமா மறுச்சாலும் கூட நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க பண்ண உடன்படிக்கைய மீற மாட்டேங்கன்னு சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து தைரியப்படுத்தினார். அப்பதான் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த பாயிண்ட்ல இருந்து கொல்கதா வரைக்கும் சிலுவையில தொங்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா தொங்கி மறிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சோதனை நீடிச்சிருந்துச்சு. எந்த பாயிண்ட்ல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலையாமா, பின் வாங்க, ஒருவேளை பின் வாங்கியிருந்தாரா என்ன பண்ணிருப்பா தெரியுமா, பாருங்க அந்த சேவர்கள் பிடிக்க வருவாங்க இயேசு கிறிஸ்துவ உடனே என்ன சொல்வார் பேதுரோ, பேதுரோ தெரியல எனக்கு ஆண்டவரே நீங்க என்ன பண்ணுங்களேன் அழிச்சு போடுங்க சொல்லுவார். உடனே இயேசு என்ன சொல்லுவார், நான் நினைச்சே நான் என்ன பண்ண முடியும், பாருங்க நீங்க நினைக்கிறீங்களா, நான் நினைச்சேனா தேவன் சொன்னேன் ஆட்டோமேட்டிக் என்ன வரிப்போம், 12க்கு மேற்பட்ட லேகியோன்களை அனுப்புவா சொன்னார். ஆனா செஞ்சாரா அவரு, செய்ய செஞ்சிருக்கலாம், செஞ்சிருந்தாருனா ஈஸியான மரணம் மறிச்சிருக்கலாம், ஆனா தேவன் அப்படி பிளான் பண்ணல, இந்த மாதிரி நீங்க மறிக்கணும் சொல்லிட்டா இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்துட்டா, இது முதல் விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல நிந்திக்கிறாங்க அவமானப்படுத்துறாங்க, அப்பயும் கூட இயேசு என்ன பண்ணலாம வாய திறக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுவீல தொங்குறாரு, எத்தனை மணி நேரம் தொங்குறாரு, 6 மணி நேரம், 1 மணி நேரம் கிடையாது, 2 மணி நேரம் கிடையாது, நினைச்சு பாருங்க வசனம் சொல்லுது 6 மணி நேரம் தொங்கிட்டு இருக்கும் போது கீழே நிக்கிறவங்க சில அறையப்பட்டவங்க என்ன பண்ணாங்களாமா, பரியாசம் பண்ணிட்டு இருந்தாங்க, வசனம் அப்படிதான் சொல்லும் சரிங்களா. ஆனா என்ன மாதிரியா பரியாசம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க, ரொம்ப கேவலமான வார்த்தையில இயேசு கிறிஸ்து பேசிருப்பான், இவன் நீ இப்படி தேவனுடைய குமாரனா அப்படி சொல்லிட்டு ரொம்ப இழிவான வார்த்தைகளாக இயேசு கிறிஸ்து பேசிருப்பான். அந்த மாதிரி நேரத்துல கூட இயேசு என்ன பண்ணிக்கலாம், சிலுவையில் இறங்கி வந்து என்ன பண்ணிக்கலாம், ஓ என்ன பண்ணிக்கலாம், அடிச்சிருக்கலாம், அப்படி அடிச்சு போட்டு வேற மாதிரி மறிச்சிருக்கலாம், ஆனா இயேசு என்ன பண்ணலாமா, அப்படி பண்ணாம சைலண்டா தேவனுக்கு பல்ல நம்முடைய பாஷ சொல்லும் போது பல்ல கடிச்சிட்டு அடக்கி இருந்த என்ன பண்ண தேவனுக்கு அந்த திட்டத்தின் படி அங்க ஒப்பு கொடுத்தார். சிதான்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை மரண அந்த அந்த தேவனுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால தன்னை தாழ்த்தனால அவருக்கு என்னாச்சு பாருங்க, பிலிப்பியர் புஸ்தகம் 2:8 மிக முக்கியமான வசனம், அவமானமான சிலுவை நேரம் வந்தாலும் கூட அந்த மாதிரி நேரத்துல கூட அவர் என்ன பண்ணாராமா, வசிஸ்டர் கீழ்படிந்தவராய், 3 வருஷம் கீழ்படிஞ்சார், அதை காட்டிலும் அந்த கடைசி நேரத்துல கீழ்படிஞ்ச விதம் பாத்தீங்கன்னா சற்று வித்தியாசமான, ஏன்னா அந்த சோதனை எதிர்பாராத நேரத்துல தேவன் செக் வைச்சார். அந்த மாதிரி நேரத்துல கூட இயேசுக்கு பின்வாங்காம பண்ண உடன்படிக்கைக்கு உண்மை காமிச்சார். இதுதான் மிக முக்கியமான விஷயம் என்பது சகோதர சகோதரே, இவ்வாறாக கீழ்படிஞ்சதுனால தேவனுக்கு ரொம்ப பிரியமா பிரியமாயிட்டு என்ன பண்றாரு பாருங்க, ஆதலால் மிக முக்கியமானவர், ஆதலால் அப்படின்னா இந்த மாதிரி இயேசுக்கு கீழ்படிஞ்சதுனால தேவன் என்ன பண்ணாராம், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி வாசிங்க, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய நிலைமைக்கு உயர்த்தினார்னா ஒரே காரணம் சிலுவின் மரணபரி தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு ஒப்பு கொடுத்தார், தேவனுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னை உயர்த்தினா விஷயங்களை என்ன பண்ணுவாரு, தேவன் நீங்க ஒரு பிளான் பண்ணிக்கீங்க, பிளான் வேணாம் நான் ஒரு பிளான் பண்றேன், அந்த பிளான் என்ன பண்றேன் ஜீவனுக்கு கொடுப்பேன் சொல்லி ஒருவேளை இயேசு பண்ணிருந்தார்னா அதுக்கு பேரு தன்னை உயர்த்துதல். ஆனா தன்னை தாழ்த்து சொல்லும் போது தன்னுடைய ஐடியா படி நடக்காம தேவனுடைய விருப்பத்தின் படியே ஒப்பு கொடுத்தார். ஆகினால அவர் இவ்வாறு கீழ்படுதல் காமிச்சதுனால அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் அவரை உன்னதத்துக்கு மேலாக உயர்த்தினார். அது மாத்திரம் இல்ல, எப்ரேல இன்னொரு வசனம் கூட அப்போ சொன்னாங்க, போல் பேசுறாரு பாருங்க, அவர் மிக முக்கியமான காரியத்தை அந்த அந்த பாயிண்ட்ல கற்றுக்கொண்டாராம. என்ன கற்றுக்கொண்டார் பாருங்க, எப்ரேயர் புஸ்தகம் 5:8. அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே என்ன கற்றுக்கொண்டாராமா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், நீங்க சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல் கற்றுக்கொண்டார்னா அதுக்கு முன்னாடி கீழ்ப்படிதலையே அவருக்கு? ஏன்னா பொதுவா யார் 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 யாரெல்லாம் கற்றுக்கொள்வாங்க? ஸ்கூலுக்கு போறாங்க, எதுக்கு எதுக்கு போறாங்க? கற்றுக்கொள்வதற்காக போறாங்க இல்லைங்களா? எதுக்கு போறாங்க? ஏன்னா விஷயம் தெரியாது, விஷயம் தெரியாதனால என்ன பண்றாங்க, போய் கற்றுக்கொள்ள போறாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல் கற்றுக்கொண்டார்னா அதுக்கு முன்னாடி அவர் கீழ்ப்படிதல் இல்லையா இருந்துச்சா இல்லைங்களா? அப்ப ஏன் கற்றுக்கொண்டார் என்ன அர்த்தம் அது? பார்க்கும்போது என்ன விஷயம்னா, இயேசுக்கு கீழ்ப்படிதல் இருந்துச்சு எப்பனா லோகோஸா இருக்கும், அப்ப ஆவிக்குறினார், அப்ப கீழ்ப்படுத்தி இருந்தார். ஆனா சூழ்நிலை பாத்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலை. ஆனா இயேசுக்கு பூமிக்கு வரும்போது மாம்சத்துல வாழும் போது அவர் நிலைமை பாத்தீங்கன்னா டோட்டலி சாதகமற்ற சூழ்நிலை. அந்த மாதிரி நேரத்துல கூட இவரு ப்ரூஃப் பண்ணுவாரா? அங்க காமிச்சார் ப்ரூஃப் இல்லீங்களா, நிரூபிச்சு காமிச்சார், நான் கீழ்ப்படியுள்ள பிள்ளைன்னு காமிச்சார். அதே நிரூபணம் இங்க காமிப்பாரா அப்படி சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சோதனைகளை என்ன பண்ணாராமா? நிறைய கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். மாம்சத்துல வாழ்ந்து மாம்சத்தில் நிறைய பாடுகள் பட்டு பாடுகளின் வழியாக அல்ல பாடுகளின் மூலமாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஆனா இந்த வாய்ப்பு எங்க இல்ல? லோகசா இருக்கும் போது வாய்ப்பே இல்ல. ஆனா இந்த மாதிரி நேரத்துல கூட நீங்க கீழ்ப்படிதல் காமிக்க முடியுமா? தேவன் டெஸ்ட் பண்ணாரு, சோதனை வச்சாரு. இயேசுவோ ரொம்ப சகிச்சு பொறுமையாயிட்டு பயந்து போய் அது என்ன பண்ணாராமா? அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிதலை அதை கற்றுக்கொண்டார். மன சகோதர சகோதரே, இதுதான் மிக முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, இயேசு பண்ண ஒரே வார்த்தை என் சித்தம் கிடையாது தேவன், இந்த ஒரு வார்த்தையான பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு உன்னதத்துக்கு உயர்த்தப்பட்டதுக்கான மிக முக்கியமான கருத்து பாருங்க. பொதுவாக தேவனி ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, அவங்களுடைய விருப்பம் என்னன்னா எல்லா காரியத்திலுமே தேவன் என்ன வச்சிருக்காரோ அதன்படியே செய்யணும். எங்களுடைய விருப்பம் தேவனுடைய பாருக்கு எது நலமோ அது செய்யணும் அப்படி சொல்லி பழைய ஏற்பாட்டு முற்பிதர்கள் கூட பாத்தீங்கன்னா தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிச்சாங்க. உதாரணமா சாமுவேல் காலத்துல பாத்தீங்கன்னா வசனம் வாசிங்க, 1 Samuel 3:18. என்ன சாட்சிப்பா கவர் கர்த்தர், அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு என்ன எது நலமானது எது கெட்டது எல்லாம் அவருக்கு தெரியும். ஆகினால அவர் பார்வைக்கு நலமானதை செய்வாராங்க. சதைய புலக்கத்த இயேசு கிறிஸ்து கூட அவர் உடம்படிக்கை பண்ணதை ஞாபகத்தை கொண்டு வந்து, ஓகே தேவனுக்கு பிரியமான செய்ய விரும்புகிறேன், உடம்படிக்கை பண்ணியாச்சு, இப்ப இந்த மாதிரி நேரத்துல தேவன் எதிர்பாராத நேரத்துல இந்த மாதிரி சோதனை கொடுக்கும் போது கூட நான் என்ன பண்றேன்னா தேவனுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஒப்பு கொடுத்தார். ஆகினால அவர் உயர்த்தப்பட்டார் இல்லீங்களா. இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் இல்லீங்களா? இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்? மிக முக்கியமான பாடம், இயேசு கிறிஸ்து அவர் 3 வருஷம் வாழ்க்கையையும் அந்த கெர்சமய அனுபவத்தையும் பார்க்கும் போது அவர் மிக முக்கியமான காரியத்தை புரிஞ்சுட்டார். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒட்டுமொத்த சபைக்கே தலையாகிய நான் எனக்கே தேவை என்ன பண்ணாராமா? 3 வருஷம் சில விஷயங்களை வெளிப்படுத்தினார், சில விஷயங்களை மறைச்சிட்டார். எதிர்பாராத நேரத்துல கடைசி நேரத்துல செக் வைக்கிறார் யாரு? தேவன். எனக்கே எதிர்பாராத நேரத்துல செக் வைக்கிறார்னா நானே இந்த மாதிரி பயப்படுறேன்னா நினைச்சு பாருங்க. பின்னாடி வருவாங்க, 2000 வருஷமா என்னை பின்பற்றவங்க வருவாங்க, அவங்களுக்கு கூட என்ன பண்ணுவார் தேவன்? செக் வைப்பார். என்ன மாதிரி செக்னா, எனக்கு என்ன செக் வச்சா பண்ண உடன்படிக்கைக்கு என்னங்க நான் என்ன பண்ணேன்னா பிரியமான செய்ய இந்த விஷயத்தை தேவன் சோதிக்கிறாரு. அதுக்கு எதிர்பாராத நேரத்தில் என்ன பண்ணாராமா? அதே போல பின்னாடி என்னை பின்பற்றவங்க வருவாங்க, ஒவ்வொருவருக்கும் இதே போல தேவன் செக் வைப்பார். சாதகமான சூழ்நிலை, சாதகமற்ற சூழ்நிலை, எதிர்பாராத நேரத்துல வைக்கும் போது அந்த மாதிரி நேரத்துல அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, நானே எந்த அளவுக்கு பயந்து போயிடுவேன், அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க சொல்லிட்டு அப்பதான் இயேசுக்கு என்ன பண்ணாராமா? 3 முறை ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வராது. வந்து என்ன சொல்றாரு பாருங்க, என்னப்பா தூங்கிட்டு இருக்கீங்களா, நீங்க தூங்காதீங்க, எந்திரிங்க சொல்லி ஒரு மிக முக்கியமான வார்த்தை சொல்றார். வாசிக்கலாம் 41 வசனம், மத்தேயு இரு சுவிசேஷம் 26:41. என்ன மிக முக்கியமான, நீங்க சோதனைக்கு உட்படாத படிக்கு. ஏன்னா பாருங்க, எனக்கே இந்த மாதிரி சோதனை எதிர்பாராத தேவன் செக் வைக்கிறார், நானே பயந்து போய் என்ன பண்றது தெரியாம இருக்கு. இப்படி இருக்கும் போது உங்களுக்கு கூட வரும், ஆகையினால நீங்க சோதனைக்கு உட்படாத படிக்கு எப்படி இருங்க. இதுதான் கர்த்தர் கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான பாடம். தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தான் பெற்றுக்கொண்ட அனுபவத்திலிருந்து நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, வெளித்திருந்து ஜெபம் பண்ணும். ஏன்னா எந்த நேரத்திலும் தேவன் சோதனை அனுமதிப்பார். அந்த சோதனையில நீங்க பண்ண உடன்படிக்கைக்கு உண்மை காமிக்கணும். சாதகமான சூழ்நிலை இருக்கலாம், சாதகமற்ற சூழ்நிலை இருக்கலாம், எதிர்பாராத நேரத்துல வரும் செக்கை பார்த்தோம். அந்த மாதிரி நேரத்துல கூட அன்பான சகோதர சகோதரி பண்ண உடன்படிக்கைக்கு நாம் உண்மையா இருக்கிறோமா இல்லையா, தாழ்மையா இருக்கிறோமா இல்லையா, கீழ்ப்படிதல் காமிக்கிறோமா இல்லையா. அப்படிதான் என்ன பண்றாராமா, தேவன் சோதிக்கிறார். அது அந்த சோதனை நம்ம ஜெயிக்கணும்னா ஒரே வழி, ரெண்டு விஷயம் செய்யும். ஒன்னு பாத்தீங்கன்னா விழித்திருந்து ஜெபம். ரெண்டு விஷயம் இங்கிலீஷ்ல விழித்திருங்கள், இங்கிலீஷ் பைபிள் பாத்தீங்கன்னா என்ன வார்த்தை வருதுன்னா, கண்ணு விழிக்கிறத பத்தி பேசல, மாறா எதை பத்தி பேசிட்டு இருக்குன்னா வாட்ச். வாட்ச் என்ன தெரியுமா தமிழ்ல, கவனிக்கிறாருங்களா. வாட்ச்மேன் என்ன பண்றாருங்க, கண்ணு மூழ்கிருக்காரா, என்ன மீனிங், அந்த மீனிங் என்னங்க, கவனிக்கிறார், யாரு வராங்க என்ன நடக்குன்னு கவனிக்கிறார். அதே போலதான் தேவனுடைய ஜனங்கள் விழிப்புள்ளவங்களா இருக்கும், கவனிக்கவங்களா இருக்கும். எந்த பாயிண்ட்லனா நம்ம எந்த பாயிண்ட்ல பலவீனமா இருக்கோம், எந்த விஷயத்துல ரொம்ப மோசமா இருக்கோம், எந்த காரியத்துல சாத்தா நம்மளை அட்டாக் பண்ணுவான் அப்படி சொல்லிட்டு ஆவியில ரொம்ப விழிப்புள்ளவங்களா இருந்துகிட்டு எந்த விஷயத்துல பலவீனமா இருக்கிறோமோ அந்த காரியத்தை குறிச்சு யார்கிட்ட விண்ணப்பம் பண்ணுமா,
அருமையான ஆங்கில வார்த்தை தான் பாருங்க தேவனுடைய ஜனங்கள் வாட்ச் பண்ணும்.
அவரு வாட்ச் பண்றதுனால அவருக்கு என்ன பேர் தெரியுமா, வாட்சர்ஸ் இல்லைங்களா, புரியுதா வாட்சர்ஸ். அதே போலதான் அவங்க கவனிச்சு ஜபம் பண்றதுனால ப்ரே பண்றதுனால அவருக்கு என்ன பேராமா பாருங்க, டிரைவ் வண்டி ஓட்டுற என்ன பேர் சொல்லுவாங்க, டிரைவர். ஆனா அவர் என்ன பண்றாரு, அவரு வண்டி ஓட்டுறார், டிரைவ் பண்றாரு, ஆகினால என்ன பேராமா அவருக்கு. அதே போலதான் நாம் கூட கவனிச்சிருந்து ஜெபம் பண்ணோம்னா ப்ரே பண்ணோம்னா நமக்கு என்ன பேராமா, பிரேயர். சோ பிரேயர் என்னதுன்னா ரெண்டா பிரிங், பிரே பிளஸ் யர். சோ நாம் ப்ரே பண்ணோம்னா, மன்னிக்கணும், ப்ரே பண்ணோம்னா ஜெபம் பண்ணோம்னா நமக்கு என்ன பேராமா, பிரே. சோ தேவனுடைய ஜனங்கள் ஒன்னு வாட்சர்ஸா இருக்கணும், அடுத்து ரெண்டாவது பிரேயர்ஸா இருக்கும். சோ மிக முக்கியமான விஷயம், வெளித்திருந்து நாம ஜெபம் பண்ணுங்க. எதிர்பாராத நேரத்துல சோதனைகள் வரலாம், கண்டிப்பா இந்த கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கெர்சமே அனுபவம் நமக்கு வரப்போகுது. இந்த நைட்ல என் நிமித்தம் நீங்க அப்படி இருக்கும் போது நீங்க என்ன செய்யணும்னா, எந்த எதிர்பாராத நேரத்துல பேதர் சோதனை பேதருக்கு அது கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா. திடீர்னு அம்மா வந்து கேக்குறாங்க, நீ என்ன அவன் கூட அப்படியே அவங்க என்ன பண்ணுது, இல்ல 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 நான் வந்து அவனை யாரே எனக்கு தெரியாது அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்துவ திட்டுவார். சோ பாரு இந்த மாதிரி எதிர்பாராத நேரத்துல சோதனை வந்துச்சு. சேம் விஷயம் இந்த கடைசி நாட்கள் நம்ம கூட சோதனை இந்த மாதிரி வரும். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த மாதிரி நேரத்தில் கூட நான் பண்ண உடன்படிக்கையை மீறாமல் முழுமையாக தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அது தேவனுக்கு பிரியமா இருக்கும். நாம் கூட கத்தரோடு கூட என்ன போடுவோம், என்ன ஆக்கப்படுவோம் இல்லைங்களா, உன்னதத்துக்கு அங்க உயர்த்தப்படும். நான் பாருங்க, இவ்வாறாக இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்து இந்த மாதிரி கீழ்ப்படுதல் உள்ள மரணம் மறுச்சதுனாலதான் பாத்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் மீண்டுமாக உயிர்த்து வரப்போறாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியாம மறுச்சிருந்தாருனா அது கண்டிப்பா ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வரவே மாட்டாங்க. இதை வசனம் வாசிக்கிறோம், ரோமர் புஸ்தகம் 5:19 வசனம். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாம யாருங்க, ஆதாம். அவர் கீழ்ப்படியாம காமிச்சிருந்தாலும் எல்லா ஜனங்களும் பாவி. ஆனா இப்ப பாருங்க, காமிப்பான். அப்ப எல்லா ஜனங்கள் நீதிமா ஆக்கப்படுறாங்கன்னா ஒரே விஷயம் இயேசுக்கு காமிச்ச கீழ்படிந்துள்ள மரணம். அந்த கீழ்படிந்துள்ள மரணம் தான் இயேசுக்கு காமிச்சார். ஒருவேளை கீழ்படியாமி காமிச்சு மதிச்சிருந்தாருன்னா அது ஈடுபலியாவே நாங்கள் தேவன் அங்கீகரிச்சுக்க மாட்டோம். ஒருவேளை அவர் பரிசுத்தமா இருந்தாலும் கூட அவர் கீழ்படி சரியான ஈடுபலியா நாங்க ஏற்க வாய்ப்பு. சிதானமான சகோதர சகோதரே, அப்ப இயேசுக்கு கீழ்படிந்துள்ள மரணம் வாழ்ந்தார் காமிச்சார். நாம் கூட அப்படி காமிக்கும் போது இயேசுக்கிறதுக்கு என்ன பேர் வந்துச்சோ அதே பேர் நமக்கு கூட கிடைக்கும். என்ன பேர் தெரியுமா? என்ன பேர் வந்துச்சு? முதலாவது வாசிக்கலாம் எரேமியா புஸ்தகம் 23:6. பாருங்க, இது இயேசுடைய பேர். எப்போ ராஜ்யத்துல இதே பேர் யாரு கூட கிடைக்கணுமா? சபை வகுப்பாரு கூட கிடைக்கும். வசனம் வாசிக்கலாம் அதே 33 அதே புத்தகம் 33:16 வசனம். நாங்க மொழி பெயர்ப்பு செய்ய சரியா பண்ணல, நீங்க வாசிங்க. அவர் எங்கள் நீதியா இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய வார்த்தை வருது இல்லைங்களா? அவர் வரக்கூடாது, அவள் வரும். இங்கிலீஷ்ல அப்படிதான் வரும், அவள், ஷீ வரும். அப்ப யாருங்க அவள்? யாருங்க அவள்? சபை வகுப்பு கிறிஸ்து. அவர் அவள் சொல்லும் போது சபை சனங்களை பத்தி அங்க பேசப்படுது. சிதான் பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துக்கு வரப்பே யாரு கூட வருமாமா? சபை வகுப்பார். என்ன காரணம்னா இவர் ஏசுக்கு கீழ்படிஞ்சு மறிச்சார். சபை வகுப்பார் கூட கீழ்படிஞ்சு மறிப்பாங்க. எதுக்குன்னா தாங்கள் பண்ண உடன்படிக்கை. சிதானமான சகோதர சகோதரர்களே, இன்றைய கர்த்தருடைய மரணத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடமா இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா எஸ் 53 கடைசிய வசனத்துக்கு வந்துடலாம். 12 விஷயம், அவர் தமது ஆத்மாவை மரணத்தில். இது என்ன விஷயம்னா இவ்வாறா இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கைய கீழ்படிஞ்சு பல்வேறு சோதனையில கூட தன் பண்ண உடன்படிக்கையை மீறாம கீழ்படிஞ்சதுனால, அவர் கீழ்படிஞ்சு மறிச்சதுனால இதான் அந்த விஷயம். தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி. சோ ஊற்றி சொல்லப்போ எதை குறிக்குதுன்னா அது குறிக்குது தண்ணி மாதிரி இல்லைங்களா? பழைய ஏற்பாடுல பானபலி ஒண்ணு இருக்கு. பானபலி எப்படி என்ன பண்ணுவாங்களாமா? இந்த ஒரு தண்ணி எடுத்துக்குவாங்க அல்லது திராட்சை ரசம் எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்களாமா? கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துவாங்க. இதுக்கு பேர் விஷயம் பானபலி. ஒருவேளை தேவ சுக்குமார் வரி நடந்ததை பத்தி பாக்கலாம். இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து 3 தன் லைஃப இந்த மாதிரி ஊற்றி வாசிங்க. ஓகே, என்ன விஷயம்னா எல்லா ஜனங்களுடைய பாவங்கள் மற்றும் பக்க விளைவுகளை இவரே சுமந்து சக்கரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். என்னர்த்தம்னா இது மிக முக்கியமான வார்த்தை. அர்த்தத்தை கணி சொல்றோம். பாகமான சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் பாத்தீங்கன்னா தலையிலா வாசிக்கும். தலையிலா வாசிக்கும். நீங்க தலையிலா வாசிக்கும் போது நீங்க எங்கிருந்து வாசிக்கலாம்னா, அதாவது நான் வாசிக்கிறேன் பாருங்க, தலையிலா வாசிக்கணும். அதான் சரியான முறை. என்னன்னா அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். இதான் பாத்தீங்கன்னா முதல் விஷயம் வந்துருக்கு. இந்த விஷயம் இயேசு கிறிஸ்து கிடைக்கணும்னா இந்த மாதிரி பலவான்களோட பங்கிட்டு கொள்ளணும்னா அதுக்கு முன்னாடி அவர் செய்ய வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா தமது ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அடுத்து அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அன்னைகளுடைய பாவத்தை சுமந்து அக்கிரமக்காரருக்காக அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா இது குறிக்குது இயேசு கிறிஸ்து யாருக்காக வேண்டிக் கொள்றாராமா? அக்கிரமக்காரன் யாரு பாத்தீங்கன்னா? சபை வகுப்பா. நீங்க பாருங்க, நமக்காக யார் நமக்காக வேண்டார்? தேவன்ட போய் தேவன் நமக்காக போய் தேவன் இயேசு கிறிஸ்து அவர் வேண்டிக் கொள்றா. எதுக்காக நான் பண்ற அக்கிரமங்கள் நிமித்தமா? சிதான் கண்டுபிடிக்கிற சகோதர சகோதரே, இப்படி இருக்கிறதுனால அவர் என்ன ஆக்கப்பட்டாராமா? வசனம் வாசித்தீங்கன்னா அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். ஏதாவது புரிஞ்சா வசனம்? ஏதாவது புரிஞ்சா வசனம்? அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, ரொம்ப மொழிபெயர்ப்பு ரொம்ப தப்பா பண்ணிட்டாங்க. படிக்கும்போது நம்ம மனசு கஷ்டமாயிடுச்சு. மொழிபெயர்ப்பு இப்படி வந்திருக்கவே கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா வசனம் எப்படி வந்திருக்கணும்னா, பிதாவாகிய தேவன் மிக பெரியவர், மிக பெரியவருடைய பங்கை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பேன். இப்படிதான் அர்த்தம். பெரியவருடைய பங்கை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பேன், இதுதான் அர்த்தம் வந்துருக்கு. அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய பங்கு என்னங்க? அழியாம திவ்ய சுபாவம். அந்த திவ்ய சுபாவத்திலிருந்து ஒரு பங்கை எடுத்து யார் கொடுத்தாராமா? இதனால இந்த மாதிரி வேண்டிக் கொண்டது நிமித்தமா, மரணத்தை ஆத்மாவை ஆத்மாவை மரணத்தில் ஊற்றுவதன் நிமித்தமா இயேசு கிறிஸ்துக்கு அந்த அழியாம சுபாவத்தில் ஒரு பங்கு கொடுத்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவன் ஒரு பங்கு வாங்கினார். வாங்கிட்டு என்ன பண்ணா தெரியுமா? வாங்கின பங்குல அதை ரெண்டா பிரிக்கிறார். அதை ரெண்டா பிரிச்சு யாருக்கு கொடுக்கிறாராமா? உட்கார வச்சு தான் பெற்றுக்கொண்ட அந்த தேவனுடைய அந்த மிகப்பெரிய சுபாவத்துல அந்த சிங்காசனத்தை இவர் பாகமா பிரிச்சு யாரு கொடுக்கிறாருங்க? பங்கிட்டு கொள்வார் என்ன தெரியுமாங்க? அதான் பழைய ஏற்பாடு காட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் சண்டை நடக்குதுன்னா ஒரு நாள் தோத்து போச்சுக்கோங்க, ஜெயிச்சினார் என்ன பண்ணுவாங்களா? அந்த இடத்துல எல்லா விதமான பொருள் இருக்கும், எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு எங்க போவாங்களாமா? ஊருக்கு போய் அங்க இருக்க ஜனங்கள் மத்தியில என்ன பண்ணுவாங்க? பங்கிட்டு கொள்வாங்க. அதே போல தேசிய கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னா தேவன்ட்டு கிடைச்ச ஒரு ஆஸ்தி, அந்த ஆஸ்திய அது ஒரு மிக மிக அது கொள்ளை. அந்த கொள்ளைய இயேசு கிறிஸ்து பங்கிட்டு யாரு கொடுக்கிறாராமா? அதாவது வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா, நான் யார் யாரும் சேம் கொள்கிறேன் எவனோ என்ன பண்றேன், நான் உட்கார்ந்திருக்கக்கூடிய சிங்காசனத்துல உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்யும். ஏன்னா நானே சிங்காசனத்தை உட்கார்ந்துருக்கேன்னா இந்த சிங்காசனம் எனக்கு யாரு கொடுத்தா? பிதா பாகத்தை எனக்கு கொடுத்தாரு. நான் ரெண்டா பாகமா பிரிச்சு நான் சபை வகுப்பா இருக்கு கொடுக்க சொல்ல இயேசு கிறிஸ்து அங்க பேசலாம். இது முதல் இது 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 முதல் வகையான ஒரு பாயிண்ட். ஆனா இன்னொரு பாயிண்ட் கூட கொடுக்கறாங்க பிரதர்ஸ், என்னன்னா அந்த கொள்ளை பத்தி பாருங்க. கொள்ளைன்னு என்ன சொன்னா கொள்ளையடிக்கப்பட்ட விஷயம். தேவன் மனுஷன் உண்டாக்கும் போது பரிபூர்ணமா நிலைமையில சிருஷ்டிக்கப்பட்டார். ஆனா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா மனுஷிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு போச்சு. யார் கொள்ளையடிச்சா? என்ன அந்த பரிபூர்ணமான நிலைமைய சாத்தான் கொள்ளையடிச்சாச்சு. இப்ப இயேசு என்ன பண்றாராமா? சாத்தான் என்ன பண்றாரு? இப்போ அத அவர் கொள்ளையடிக்கிறார். இதான் வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா, என்ன வாசிக்கிறோம்? அன்றையும் இல்லைங்களா பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து, ஆமா பூட்டி கட்டினால் ஒளி என்ன பண்ண முடியாது? கொள்ளையடிக்க முடியாது. அப்ப இயேசுக்கு ரெண்டாம் முறைய வந்து கொள்ளையடிக்கிறார். யாருக்கு இருந்துங்க அடிச்சு என்ன பண்றாராமா? பிரிச்சு ராஜ்யத்துல எல்லா மக்களுக்குமே பகிர்ந்து கொடுக்கிறார். இழந்து போன பரிபூர்ணம், இழந்து போன ஜீவன் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துல நம்ம பகிர்ந்து. இது ரெண்டாவது வகையான அர்த்தமாக அங்க இருக்கு அன்பான சகோதர சகோதரி. சிவாராக பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த மூன்று வருஷ வாழ்க்கையில அவர் வாழ்ந்த அனுபவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு மிக முக்கியமான பாடமா இருக்கு. அதான்பான சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த ஏசிய 53 அதிகாரம் பார்த்தா சொல்லிங்கன்னா ஏசிய 53 அதிகாரத்துக்கு ஒரு டாபிக் தரான், ஒரு தலைப்பு கொடுக்கறாங்க. என்ன தலைப்புனா பாடுள்ள மெஷியாவின் முகவரி கொடுக்கறாங்க. பாடுள்ள மெஷியாவின் முகவரி. ஒருவேளை மெஷியா இப்ப தெரிஞ்சுக்கணும்னா பாருங்க முகவரி எங்க இருக்குன்னா ஏசியா 53 அதிகாரம். 53 அதிகாரத்துல ஏசுப்பட்ட பாடுகள், அவர் மறிச்ச மரணம், அவர் உயர்த்தப்படுதல் எல்லாமே தெளிவா சகோதர சகோதரிகளே, இந்த கடந்த 5 வாரங்களாக தேவனுக்கு கிருபையினால அங்க பார்த்தாச்சு. அது மாத்திரமல்ல 53 அதிகாரம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா 52 அதிகாரம் 13 இருந்து ஆரம்பிச்சு 53 அதிகாரம் 12 வரைக்கும் முடி. என்ன அது மாத்திரமில்லாமல் இந்த பாடத்துல வருகிற ஒவ்வொரு வசனங்கள் அர்த்தங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சாச்சு. பத்தாவதுக்கு ஒவ்வொரு அந்த 53 அதிகாரத்துல 5 விதமான தலைப்பின் கீழாக பாடம் பார்த்தாச்சு. முதல் தலைப்பு ஞாபகத்துக்கு இருக்கா இல்லீங்களா? முதல் தலைப்பு எகோவாவின் பாடுள்ள உன்னை. அந்த பாடத்துல என்ன கற்றுக்கொண்டோம்? இயேசுக்கு இது பாடுபட்டா, ஏன் பாடுபட்டா, நாம பாடுபடணும். நம்முடைய பாடுகள் கூட அவர் என்ன காரணத்தினால பாடுபட்டாரோ அதே காரணம் கூட நம்முடைய பாடுகள்ல இருக்கு. இது முதல் பாடம் பார்த்தாச்சு. ரெண்டாவது பாடம் ஞாபகம் இருக்கா அவமதிக்கப்பட்டார். இயேசுக்கிறதுக்கு அவமானம் வந்துச்சு தேவனுடைய வேலை செஞ்சது நிமித்தமா. நம்ம கூட வரும், நாம கூட அவமானம் வாங்குவோம். ஆனா என்ன பண்ணாம வெக்க படணும் அப்படியா? வெக்க படக்கூடாது. பட்டோம்னா யார் வெக்கப்படுவா? மூன்றாவது பாடம் என்ன பார்த்தோம்? The bearer of grief. பாடுகளை, வலிகளை, வியாதிகளை, துக்கங்களை சுமந்தார். யாருக்காகனா? நம்முடைய பாவத்தை குணமாக்குறதுக்காக. நாம என்ன பண்ணும் பதிலுக்குன்னா பழைய புளித்தம்மாவை புறம்பே கழித்து போட்டோம். மூன்றாவது பாடம் பார்த்தோம், நான்காவது பாடம் மீட்பர். கர்த்தரேசு கிறிஸ்து எப்படி நம்முடைய மீட்பர் ஆனார், நம்ம மேல அன்பு வச்சு நமக்காக என்ன பண்ணாராம, ஒப்பு கொடுத்தார். நாம் கூட கர்த்தருக்காக அவர் மேல வச்சு அன்பு நிமித்தமா நாம் கூட அவருக்காக எதையும் செய்வதற்கு ரெடியா நாம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஐந்தாவது பாடம் இன்னைக்கு பார்த்த பாடம், உயர்த்தப்பட்டார். எதனால உயர்த்தப்பட்டார், நமக்கு என்ன பாடம். சோ தேவன் தான் என்பான சகோதரர் சகோதரி பொறுமையோடு கேட்டவங்க அனைவரும் ஆசீர்வதித்து திரும்பி செய்வாராக. ஆமென்.